Praise the Lord. நாம் ஜெபிப்போம்ங்களா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அங்கே நடக்க வேண்டாம், பேச வேண்டாம். Oh Lord Jesus. பிள்ளைகளை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. நான் தலை வணங்கி ஒரு இன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் ஒரு மனதோடு ஜெபிக்க போறோம். Lord Jesus. ரெண்டு பேர் மூன்று பேர் ஒருமனப்பட்டாலே அவர் வராரு. இன்னைக்கு நாம் கூடி வந்திருக்கிறோம், எல்லாரும் ஒருமுகப்படுவோம். கண்களை மூடி நடக்க வேணாம், தயவு செய்து எங்கேயும் ஒரு பக்கமா நெல்லுங்க. கண்களை மூடி கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம், ரெண்டு வார்த்தை, மூன்று வார்த்தை. ஆண்டவரே எங்களோடு பேசுங்க, எங்களோடு பேசுங்க, எங்களோடு பேசுங்க, எங்களோடு பேசுங்க, இன்றைக்கு எங்களோடு பேசுங்க. King Holy Spirit. Oh Lord Jesus. நன்றி இயேசுவே, நன்றி சகோதரா, இந்த பிரசன்னத்துக்கு நன்றி. இந்த இடம் முழுவதும் நீர் ஆளுகை செய்வதற்கு நன்றி. நாங்கள் எல்லாரும் மனம் திறந்து உங்கள் பிரசன்னத்தை வரவேற்கிறோம். பரிசுத்தாவினரே, புதிய ஆராதனை மத்தில எங்களோடு பேசும்படி நாங்கள் முழுமையாய் இடம் தருகிறோம். பேசும் நாங்கள் கேட்கிறோம். தடைகள் எல்லாம் புறப்படுத்தும். ஆராதனைக்கு நன்றி, நன்றி அப்பா. ஆராதனை நீர் வந்து அளவில்லாமல் பிரசனத்தை தந்ததுக்கு நன்றி, நன்றி அப்பா. ஓ எஸ் ஜீசஸ், ஜீசஸ், ஓ ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். மத்தேயு 11:28 சொல்லுகிறது, மத்தேயு 11:28 சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொன்னார். நீ எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, இயேசுவை நோக்கி பாருங்க, இயேசு நோக்கி பாருங்க, அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். அவர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். அவர் உங்கள் பாரத்தை எடுத்து போடுகிறார். அவர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தருவார். நோயோ வேதனையோ கலக்கமோ பயமோ எதுவாயிருந்தாலும் சரி, அவர் தேடி வந்திருக்கிற ஜனமே, நீ வறுமையாய் போவதில்லை. அவரை தேடி வந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, இயேசு சொல்லுகிறார், நீ வறுமையாய் போவதில்லை, அவர் உனக்கு இளைப்பாறுதல் தருவார். அவருடைய கரம் இந்த நேரத்தில் எல்லாருமே நீட்டப்பட்டு இருக்கிறது. இயேசுடைய கரம், ஆணி பாய்ந்த கரம், வல்லமையுள்ள கரம், சுஷ்டரோகியை தொட்ட கரம், 38 வருஷம் குளத்தில் படுத்திருந்தவனை தொட்ட கரம் உங்கள் மேல் வந்திருக்கிறது. அவர் உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார், அவர் உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார். ஓ எஸ் ஜீசஸ், எஸ் லார்ட் ஜீசஸ், நீங்க வந்தது போல திரும்புவதில்லை. மரித்த உயிர் தந்த இயேசு கிறிஸ்துவுடைய பிரசனம், அவருடைய கரம் உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறது, உங்களுடைய ஆவியை தொடுகிறது, உன் ஆத்மாவை தொடுகிறது, உடைய சரீரத்தை தொடுகிறது. இப்போது உங்களுடைய வேதனை, உடைய வழி எல்லாம் உன்னை விட்டு எடுத்து போடுகிறார். எஸ் ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சகோதரமே, இயேசுடைய கரமுனை தொடுகிறது. சகோதரியா, இயேசுடைய கரமுனை தொடுகிறது. வாலிப சகோதரிய, கர்த்தருடைய கரமுனை தொடுகிறது. சிகரபா இயேசுவை தொடுகிறார். இயேசுவை கரமுனை தொட்டுக் கொண்டிருக்கிறது. சுகத்தை பெற்றுக் கொள்ளுவோம், சுகத்தை பெற்றுக் கொள்ளுவோம். Thank you Jesus. 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 நாராதனும் அன்பு கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அன்பு ஊழியக்காரரை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு அன்பு மனைவி பிள்ளைகள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் அவரை ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அந்தவர்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். எனக்கு கொடுத்த இந்த மகாபரிய இந்த அழைப்புக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உண்மையா மெய்யாகவே அவர் நம் நடுவில் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் போவோம், நேராக போவோம். சரி, என்னோடு கூட வேதத்தில் ஒரு பகுதி நம்ம எடுத்து வாசிப்போமா? அப்போஸ்தலர் புஸ்தகம் 8:8 எடுத்து வாசிப்போமாக. அப்போஸ்தலர் 8:8.
அந்த பட்டணத்திலே
மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. மறுபடியும் வாசிங்கம்மா, இந்த பக்கத்து ஒரு பிரதர் வாசிங்க பார்க்கலாம். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆமே, எல்லாரும் சொல்லுவோமா? அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டானது, மிகுந்த சந்தோஷம் உண்டானது. கொஞ்ச சந்தோஷம் அல்ல, மிகுந்த சந்தோஷம் உண்டானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த சமாரியா பட்டணத்திலே வேதம் சொல்லுகிறது மிகுந்த சந்தோஷம் உண்டானது என்று சொல்லி இந்த பகுதியில நம் வேதத்தை வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம் இருக்கிற இந்த பட்டணத்திலும் அல்லது இந்த உலகம் முழுதும் இருக்கிற எல்லா பட்டணங்களும் எல்லா ராஜ்யங்களிலும் தேவனுடைய சந்தோஷம் அல்லது மிகுந்த சந்தோஷம் வர வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் இந்த வேத புஸ்தகத்தில் ஒரு சில காரியத்தை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியில எதனாலே அந்த சந்தோஷம் உண்டானது, மிகுந்த சந்தோஷம் உண்டானது என்று சொல்லி நாம் வாசிக்கும் பொழுது, பிலிப் என்பவன் அந்த சமாரியா பட்டணத்துல போய் என்ன செய்தானா? சுவிசேஷத்தை பிரசங்கித்தான் என்று சொல்லி அந்த வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப் என்பவன் போய் சமாரியா பட்டணத்துல என்ன செய்தானா? சுவிசேஷத்தை பிரசங்கித்தானா? அதனால் என்ன செய்யப்பட்டுதான் அந்த சமாரியா பட்டணம் முழுவதும் மிகுந்த சந்தோஷம் உண்டானது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நம்முடைய தேசமும் அல்லது தேவன் இந்த நம் பார்க்கிற இந்த உலகம் முழுதும் இந்த சந்தோஷம் உண்டாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும். ஏன் என்று சொன்னால் இங்கே நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த தேவ தூதன் அங்கே சொன்னதை குறித்து நாம் பார்க்கிறோம். பயப்படாதீங்க, இதோ மிகுந்த சந்தோஷம் உண்டாத நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு இயேசு பிறக்கும் பொழுதே அந்த தேவதூதனால் எச்சரிக்கப்பட்ட அந்த பிறப்பு, அந்த செய்தி, அந்த நல்ல செய்தி என்ன செய்யப்பட்டது? இந்த பிலிப் என்பவன் போய் பிரசங்கத்தின் மித்தமாக அந்த பட்டணம் முழுவதும் மிகுந்த சந்தோஷம் உண்டானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல இன்றைக்கும் நம்முடைய பட்டணங்களில் சந்தோஷம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நாம் சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும் அல்லது சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு சபைகளுக்கு அல்லது தம்மை நம்பியிருந்த பிள்ளைகளுக்கு அவர் எந்த கடைசியாக வாழ்த்து சொல்லிட்டு போனார் என்று சொல்லி சில வார்த்தைகளை நாம் வாசிக்க நாம் போகிறோம். எடுத்து நாம் வாசிப்போமா? மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல, மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல நாம் ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போமாக. வாசிக்க கேட்போமா? வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16:14-15 நாம் வாசிக்க கேட்போமா?
அதன் பின்பு 11 பேரும் போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்,
சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் பரலோக ராஜ்யத்துக்கு போகும் முன்பதாக இறுதியாக தம்முடைய நேசித்த, தன்னை நம்பியிருந்த, தம்மை பின்பற்றின தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லிட்டு போன ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னார், நீங்க உலகம் எங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லிட்டு போனார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்டவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி வாசிப்போமா? 19 வசனமும் 20 வசனத்தை தொடர்ந்து வாசிப்போமாக.
இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே
பேசின பின்பு
பரலோகத்துக்கு
எடுத்துக்கொள்ளப்பட்டு
தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார்.
அவர்கள் புறப்பட்டு போய்
எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் இறுதியாய் தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய சபைக்கு அவர் சொல்லி போன வார்த்தை என்னவென்று சொன்னால், போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்று சொல்லிட்டு போனார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைக்கு கொடுக்கப்பட்டதான ஆண்டவருடைய தரிசனம் என்ன தெரியுங்களா? முதலாவது சபைக்கு ஆண்டவர் கொடுத்த மூல தரிசனம் என்ன தெரியுங்களா? சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டுமா? சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்து தம்முடைய சுய ரத்தத்தால மீட்கப்பட்டதான தம்முடைய சபையை அல்லது தம்முடைய ஜனங்களை அவர் அவர்களுக்கு கர்த்தர் சொல்லிட்டு போன வார்த்தை என்னவென்று சொன்னால், மீட்கப்பட்டவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை எல்லா ஜனங்களுக்கும் நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வலியுறுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. அதை கேட்டு சீஷர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது 19:20 அது வசனத்தை என்ன செய்தார்கள், அவர்கள் புறப்பட்டு போய் எங்கேயும் வசனத்தை என்ன செய்தார்கள், பிரசங்கித்தார்கள். அதனால் என்ன நடந்தது? அவர்கள் வசனத்தின் மூலமாக என்ன செய்யப்பட்டது? அற்புதங்கள், அடையாளங்கள் நடப்பித்தது. தேவ ராஜ்யம் என்ன செய்யப்பட்டது? விருத்தி அடைந்தது. இந்த சுவிசேஷம் எங்கேயும் பிரசங்கிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இந்த தரிசனத்தை சபைக்கு கொடுத்துட்டு போனது மாத்திரமல்ல, இந்த தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்துட்டு போனவர், இந்த தரிசனம் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவர் சொன்னார். இன்னொரு வார்த்தையும் அவர் சொன்னார். என்ன இன்னொரு வார்த்தை என்று சொன்னார் என்று சொன்னால், வாசிப்போமா? வாசிப்போம். அப்போஸ்தல புஸ்தகம் 1 எடுத்துக்கொள்வீங்க என்று சொன்னால், வாசிங்க. அப்போஸ்தலர் 1:11 வாசிக்கிறீங்களா?
கலிலேயராகிய மனுஷரே,
நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்?
உங்களிடத்திலிருந்து
வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர்
எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனார், அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிற இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின் பிரகாரம் இங்க இயேசு புறப்பட்டு போய் கொண்டிருக்கும் பொழுது அவர் இந்த பரலோகத்தை எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது தேவன் சொன்ன வார்த்தை தரிசனம் சொல்லிட்டு அவர் வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது எல்லாருடைய கண்களும் இயேசு நோக்கி பார்க்கும் பொழுது இயேசு சொன்னார், எப்படி உங்க கண்களுக்கு முன்பதாக இந்த இயேசுவானி எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அதே போல மறுபடியும் அவர் மறுபடியும் வருவார். ஹல்லேலூயா, வேதத்துல பாக்குறோம் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு குறித்து ஒரு தூதன் வந்து அந்த கன்னியிடத்துல சொல்லுகிறார், இப்படியாக தேவகுமாரன் இயேசு பிறப்பார் என்று சொல்லி ஒரு தூதனாலே அறிவிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அந்த ஒரு தூதன் அறிவிக்கப்பட்டதான அவருடைய பிறப்பை குறித்து, அவருடைய நற்செய்தியை குறித்து, அது உண்மையாகவே நடைபெறிருக்கும் உண்மை என்று சொன்னால் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் இந்த இயேசு கிறிஸ்துவுடைய மறுபடியும் வருகிறதான அந்த வருகை குறித்து ஒரு தூதன் அல்ல ரெண்டு தூதன் இங்கே உறுதிப்படுத்துவதை குறித்து நீங்க பார்க்கலாம். ஒரு தூதன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை நிறைவேறின உண்மை என்று சொன்னால் இந்த ரெண்டு தூதன் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை எப்படி உங்க கண்களுக்கு முன்புதான் நீ இயேசு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் இயேசு வருவார் என்று சொல்லி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமான சகோதரனே சகோதரியே, சபைக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு வரப்போகிறான்னு சொல்லி ஆயத்தமா கேளுங்க, இயேசு வரப்போகிறார். நீங்களும் நானும் எதிர்பார்க்கிறோமோ இல்லையோ சரி, உலகம் அதை குறித்து அறிஞ்சிருக்குதோ இல்லையோ சரி, வருகிறவர் என்று சொல்கிறவர் தாமதிக்க மாட்டார், நிச்சயமாய் வரப்போகிறார். ஆனா அவர் வரவுக்கு முன்பதாக அவர் பரலோகத்துக்கு போக முன்பதாக கொடுத்த சபைக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அவர் காத்து கொண்டிருக்கிறார். தரிசனம் நிறைவேற வேண்டும், தரிசனம் நிறைவேற வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் இன்ன வரைக்கும் காத்து கொண்டிருக்க சகோதரனே சகோதரியே, அநேகர் கேட்கிறாங்க ஆண்டவரே சீக்கிரம் வந்துட்டா நல்லா இருக்குமே, ஆண்டவரே ஏன் வரக்கூடாது, ஆண்டவரே எல்லாரோட ஜபம் அப்படியா இருக்குது, அவர் வந்துட்டார் என்று சொன்னா நீங்களும் நானும் தான் என்ன செய்வோம், அவருடைய சமூகத்துல போவோம். இந்த இடத்துல எத்தனை பேர் அவர் ராஜ்யத்துக்குள்ள போவோம் என்று சொல்லி அங்க போய் தான் தெரியும் எத்தனை பேர் அவர் ராஜ்யத்துக்குள்ள போறோம் என்று சொல்லி, உண்மையா தெரியாது. ஆனா தேவன் சபைக்கு கொடுத்த உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த அந்த தரிசனத்தை குறித்து அவருடைய கண்கள் இன்னும் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்க சகோதரனே சகோதரி, அதனாலதான் சபையே இன்னைக்கு கர்த்தருடைய தரிசனம் என்ன என்பதை குறித்து நீங்களும் நானும் அறிய வேண்டும். இயேசு கிறிஸ்து தன் சுய ரத்தத்தால் சம்பாதித்த தம்முடைய சபைக்கு கொடுத்த தரிசனம் ஒன்றாவது சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். மத்தேயு 24:14 என்ன திரும்ப சொல்லுது வாசிக்கிறீங்களா? மத்தேயு 24:14 என்ன சொல்லுது?
யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள்,
என்ன செய்யணுமா பிரசங்கிக்கப்படணுமா, அப்பதான் முடிவு வருமா. அப்ப முடிவு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும், சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு வசந்த வாசிப்போமா, 1 தீமோத்தேயு 2:3 வாசிப்போமா, 1 தீமோத்தேயு 2:3 வாசிப்போமாக.
நம்முடைய
இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக
அது நன்மையும்
பிரியமா இருக்கிறது,
எல்லா
மனுஷரும்
ரட்சிக்கப்படவும்
சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும்
அவர்
சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எது தேவனுக்கு முன்பதா பிரியமா இருக்கு, எது நன்மையா இருக்கு, எது நல்லதா இருக்குது, அவனுடைய தரிசனம் நிறைவேற வேண்டும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா ஜனங்களும் சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ள வர வேண்டும், இதுதான் அவருடைய சித்தமா இருக்குது. அந்த சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் பிரியமான சகோதரனே சகோதரியே, அவருடைய தரிசனம் முதலாவது நீங்களும் நானும் அறிந்து அந்த தரிசனத்துக்கு என்ன செய்ய வேண்டும், நீங்களும் நானும் செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய தரிசனம் வெளிப்பட வேண்டும், அதுதான் அவருடைய நன்மை பிரியமா இருக்கிறதா, ரட்சிக்கப்பட வேண்டுமா. பக்கத்துல பார்த்து கேளுங்களேன், சிஸ்டர் எல்லாம் ரட்சித்து எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களான்னு கேளுங்க, உங்களை சுற்றி இருக்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டாங்களா? உங்களை சுத்தி இருக்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டாங்களா? அப்ப எல்லாரும் ரட்சிக்கப்படுவது அது தேவனுக்கு சித்தமா இருக்குது, அது நன்மையும் பிரியமா இருக்குது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீங்க கேளுங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களான்னு கேளுங்க. பக்கத்துல உங்க பார்த்து கேளுங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா பிரதர்னு கேளுங்க. ரட்சிக்கப்பட்டீங்களா? ஹலோ கேளுங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா பிரதர் சிஸ்டர், ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? என்ன சிரிக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டீங்களா? உண்மையாவா உண்மையாவா? ஹல்லேலூயா உண்மையாவா? கையை உயர்த்தி காட்டுங்க, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு. எல்லாம் ரட்சிக்கப்பட்டீங்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமா, நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனா நம்ம சுற்றி இருக்க ஜனங்க இன்னும் ரட்சிப்படையில. நம்ம எல்லாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? நம்ம எல்லாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? ரோமர் புத்தகத்தை எடுத்து வாசிப்போமா? ரோமர் 10 எடுத்து கொஞ்சம் வாசிப்போமா? ரோமர் 10 பக்கம் திருப்போமா சீக்கிரமாக. ஓ லார்ட் ஜீசஸ், வாசிக்கிறீங்களா என்னோட சேர்ந்து? ஒருத்தர் வாசிக்க முடியுமா? ரோமர் 10:13, 14, 15, 16 வசந்த வாசிக்க முடியுமா? அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்?
அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்?
எப்படி விசுவாசிப்பார்கள்?
பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்?
பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்?
அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்?
எப்படி பிரசங்கிப்பார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்?
சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவனுடைய
பாதங்கள்
எவ்வளவைகள் என்று எழுதியிருக்கிறது.
ஓ ஜீசஸ், எல்லாரும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னா எல்லாருக்கும் என்ன வேண்டும்? எல்லாரும் என்ன அறிய வேண்டும்? சுவிசேஷத்தை அறிய வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அறிந்து கொண்டோம். ஆமா வாழிங்களா? அதனால வந்து கர்த்தரை தொழுது கொண்டிருக்கிறோம், கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கோம். ஆண்டவர் நல்லவர் என்று சொல்றோம், ஆண்டவர் பெரியவர் என்று சொல்றோம், ஆண்டவர் அற்புதம் என்று சொல்றோம். நல்லதுதான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த சுவிசேஷத்தின் நிமித்தமாக நாம் என்ன செய்யறோம்? ரட்சிப்படைந்து என்ன செய்கிறோம்? நீங்களும் நானும் ஆண்டவர் தொழுது கொள்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல சகோதரனே சகோதரியே, நம்மை சுற்றிலும் இருக்கின்ற ஜனங்களும் அவர்களுக்கும் இந்த தேவனை தொழுது கொள்வதற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? வழிவகுக்க வேண்டும். நம்மை சுற்றி இருக்க எல்லா ஜனங்களும் கர்த்தரை தொழுது கொள்வதற்கு பிதாவாகிய தேவன் சமூகத்து வந்து அவர் நல்லவர் என்பதை சொல்வதற்கு, சாட்சி பகிர்வதற்கு, அவர்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்கு, ஆம் பிரியமான சகோதரனே சகோதரி உங்களை போல அவர்களும் கர்த்தரை தொழுது கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க அறிந்து கொண்டீங்க, நாம் ஆராதிக்கிறோம். அவர்கள் அறிந்து கொள்ளல, அவர்கள் எப்படி ஆராதிப்பார்கள்? அதனால சகோதரே சகோதரி, நீங்களும் நானும் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? வழிகாட்டிகளாக நாம் இருக்க வேண்டும். எப்படி நீங்களா ரட்சிக்கப்பட்டீங்க? எப்படி நீங்களா ரட்சிக்கப்பட்டீங்க? இயேசு நேரா வந்து குறிச்சு உங்க மண்ணுக்கு நான் தான் ரட்சகர் சொன்னாரா? இல்ல இயேசுடைய பிறப்பை வந்து சொன்ன அந்த தூதன் வந்தாரா? யார் உங்க கிட்ட வந்து சத்தியத்தை சொன்னா? எப்படியோ யாரோ ஒருத்தர் உங்களை வந்து சந்தித்து ஏதோ ஒரு பிரதி தாள் மொழியாகவோ அல்லது டிவி மொழியாகவோ அல்லது ஒரு சாட்சி மூலியமாகவோ எப்படியோ நீங்கள் நானும் என்ன செய்யப்பட்டோம்? இந்த சுவிசேஷத்தை கேட்டோம். அவவாலியா, இந்த சுவிசேஷத்தை கேட்டதுனால தானே நமக்கு விசுவாசம் வந்தது. இந்த சுவிசேஷத்தை கேட்டது மித்தமாக தானே தேவன் ஒருவர், பிதாவான கர்த்தர் ஒருவர் உண்டு என்பதை அறிந்து கொண்டு இன்னைக்கு நாம் அவர் சமூகத்தில் தொழுது கொண்டிருக்கிறோம். அதே போல உங்களுக்கும் எனக்கும் இந்த வழி, இந்த ரட்சிப்புக்கு இதுதான் வழியா இருக்கும் என்று சொன்னால், ஒருத்தர் நமக்கு அந்த சுவிசேஷம் கொண்டு வந்தார் என்று சொன்னால், சகோதரனே சகோதரியே, தேவனுடைய தரிசனம், சபை கொடுத்த தரிசனம் நிறைவேறும் என்று சொன்னால், நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஜனங்கள், நம்ம சுற்றி இருக்க ஜனங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அப்பொழுது அவர்களும் பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ள முடியும். தொழுது கொள்ள முடியும். அநேகருடைய ஜெபம் ஆண்டவரே ரட்சியோ 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 ரட்சியோன்னு சொல்லி ஜெபித்தா மாத்திரம் போதாது. உங்களிடத்துல எப்படி ஒருத்தர் வந்து உங்களை தேடி வந்து இந்த சுவிசேஷத்தை கொண்டு வந்து உங்களோடு கதைத்து உங்களுக்கு விசுவாசத்தை உண்டு பண்ணும்படியாக தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய பணத்தையும் தன்னுடைய எல்லாவித திறமையும் செலுத்தி செபித்து உபவாசித்து கண்ணீரோடு கூட விடாபடியாக அதற்காக அந்த ரட்சிப்பு அடைவதற்காக தேவ தரிசனம் நீங்கள் கண்டு ரட்சிப்பு அடைவதற்காக சபைக்குள்ளாக சேர்த்துக் கொள்வதற்காக எவ்வளவு ஒரு நபர் பிரயாசப்பட்டிருக்கிறார் என்பதை நீங்க சிந்திக்க வேண்டும். அதே போல நீங்களும் நானும் அதே போல அந்த பிரயாசத்தை நாமும் அப்படி மற்றவர்களை நம்மை நோக்கி இருக்க சுற்றிலும் இருக்க இந்த உலகத்தில் இருக்க ஜனங்களுக்கு அப்படியாகவே நீங்களும் நானும் அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான அறிகளை செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை சுற்றிலும் இருக்க இந்த உலகம் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரி அவர்களும் பிதாவாக தேவன் தொழுது கொள்வார்கள். அவர்களுக்கு ரட்சிப்பு பூர்ணப்படும். இந்த தேசம் முழுதும் சந்தோஷம் உண்டாகும். நீங்களும் நானும் சந்தோஷப்படுவதனாலே சந்தோஷமா ஆராதிப்பதனாலே பரலோகத்தில் மிகுந்த ஒரு சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லி நீங்களும் நானும் நினைக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் உங்களுக்காக மாத்திரமே எனக்காய் மாத்திரமே ஆண்டு வருகிற அவருடைய வருகை உங்களுக்காக மாத்திரம் இல்ல எனக்காய் மாத்திரம் இல்ல ஆண்டு தாமதிக்கிறார். உனக்காக இல்ல எனக்காக இல்ல இந்த சுற்றிலும் இருக்க இந்த ஜனங்களுக்காக ஆண்டு தாமதித்து கொண்டிருக்கிறார். அதனால அவரு தாமதமாகப்பட்டது எதுக்கு என்று சொன்னால் எல்லா ஜனங்களும் அவர் அண்டனை வர வேண்டும். அதனால்தான் சபைக்கு கொடுக்கப்பட்டதான தரிசனத்தை சபை என்ன செய்ய வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவருடைய சுவிசேஷம் நிறைவேற வேண்டும். ஆண்டவர் வர காத்திருக்கிறார் காத்திருக்கிறார் நிறைவேற வேண்டும். சபையாயிருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வருகையை காத்திருப்பது மாத்திரமல்ல, அவருடைய வருகையை காத்திருக்கிற என்று சொல்லுகிறவர்கள் பரிசுத்தமா ஜெபிப்பது மாத்திரமல்ல, உபவாசிப்பது மாத்திரமல்ல, வந்த ஆராதிப்பது மாப்பும் இல்ல, பாவத்தை செய்யாதபடி உன்னை விளக்கி காத்துக் கொள்வதில்ல. அதை விட இன்னும் முக்கியமான ஒரு வேலை உண்டு உனக்கு. சுவிசேஷத்தை சொல்லணும், சுவிசேஷத்தை சொல்லணும். சுவிசேஷத்தின் நிமித்தம் ரட்சிக்கப்பட்டவர்கள் சமாரிய பெண் என்ன செய்தா? ஒரே தொடுதல் தான், ஒரே தொடுதல். இயேசு ஒரே வாட்டி அவரை சந்திச்சாரு, ஒரே தொடுதல். பெரிய அற்புதம் என்ன நடக்கல, ஒரே தொடுதல். இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை பத்தி சொன்னாரு, அவன் மனம் திரும்பினா. அவள் என்ன செய்தா? என்ன தெரியுமா? அவள் போய் தனக்கு செய்ததை குறித்து மற்றவர்களுக்கு சொன்னா, வந்து பாருங்க இவர் யார் என்று சொல்லி. பிரியமான சகோதரனே சகோதரியே, அதான் கொஞ்சம் மிந்தி நான் கேட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? சுவிசேஷத்தை கேட்டுட்டீங்களா? ஒரே தடவை, ஒரே தடவை இயேசு சந்தித்த அந்த சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கையில இயேசு சந்தித்த ஒரே தடவை அவ வாழ்க்கை மாறப்பட்டது. அவ போய் பட்டணத்திற்கு அத்தனை பேர் இயேசு கிட்ட கொண்டு வந்தா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சுவிசேஷத்தின் மித்தம் நம்முடைய வாழ்க்கை மாறப்படலன்னா நீங்களும் நானும் அந்த நன்மை அடையலன்னு சொன்னா, நீங்களும் நானும் ரட்சிப்பினால அவளை நன்மை பெற்றுக் கொள்ளலன்னு சொன்னா, நிச்சயமாக நீங்களும் நானும் மற்றவங்களுக்கு பிளேசிங் இருக்க முடியாது. இந்த சுவிசேஷம் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது பிரதர். முதல் நீ அதை அனுபவிக்க வேண்டும். சுவிசேஷத்தை கேட்டு நீ ரட்சிப்பு அடைந்திருக்கணும். சுவிசேஷத்தை கேட்டு நீ அந்த நன்மையை அடைந்திருக்க வேண்டும். உன் வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கணும். நீ சமாதானம் பெற்றிருக்கணும். உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கணும். நீ குணமாக்கப்பட்டிருக்கணும். உன் வாழ்க்கை மீது அதை அனுபவிக்கணும். ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லணும். ஒரே வாட்டி சந்திப்பு அவள் வாழ்க்கையை மாறினது. அவன் மனம் திரும்பினான். லேகியன் என்று சொல்லப்பட்டு பிடித்திருந்த பிசாசு பிடித்தவனை நம்ம பார்க்கிறோம். வாஸ்திரம் இல்லாதவனாக சிந்த புத்தி மாறப்பட்ட நிலையில அவன் கிடந்தான். இயேசு சந்தித்த உடனே அவர் பாதத்தில் விழுந்தான், குணமடைந்தான். எப்படிப்பட்டவன்? பிசாசு பிடித்திருந்தவன். இப்ப வாசலன் தரித்தவனாக இயேசு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப இயேசு அந்த பட்டணத்திலிருந்து போக சொல்றாங்க. இயேசு அந்த பட்டணத்துக்கு போகும்பொழுது, அவனும் இயேசு பின்னால போகும்பொழுது இயேசு என்ன சொன்னாரு? இப்ப என் பின்னால வராத, நீ என்ன நன்மை பெற்றுக்கொண்ட அத போ உன் குடும்பத்துக்கு, உன் பட்டணத்துல போய் சொல்லு. பிரியமான சகோதரனே, சகோதரியே, உண்மையாய் நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோமா? உண்மையை ரட்சிப்பின் மித்தமாய், ஆண்டு ஏற்றுக்கொள்ளும் மித்தமாய் நாம் அவர் நன்மை பெற்றிருக்கிறோமா? நம்ம நம்மையை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. வேதத்துல நம்ம பார்க்கிறோம் சகோதரனே, சகோதரியே, உண்மையான மனம் திரும்புதல் உண்டு, கள்ளத்தனமான மனம் திரும்புதல் உண்டு. உண்மையான மனம் திரும்புதல் உண்டு. இந்த சகோதரி ஒரே வாட்டி மனம் திரும்பினா இயேசுக்கு பட்டணத்தை கொண்டு வந்து சாதிச்சான். ஒரு மனுஷன் தான் பிசாசு பிடித்த அந்த நிலைமையில அவன் புத்தி சரியில்லாம இருந்தது. ஆண்டு அவனுக்குள்ள இந்த அசுத்தாவை விரட்டினார், அவன் புத்தி தெளிந்தது. அவன் என்ன செய்யறான்? இயேசு பின்னால வரேன்னு கேட்கிறான். இயேசு சொல்றாரு, இப்ப வராத, பொறுப்பாடுவா, இப்ப நான் உனக்கு என்ன செய்யணும் அதை போய் சொல். ஹல்லேலூயா! புத்தி தெளிந்த அடைஞ்சு ரட்சிப்பு வந்தவனே பாருங்க, இயேசு எவன் வாழ்க்கையை குடிக்கிறாரோ, யார் வாழ்க்கையை இயேசு கலந்து போகிறாரோ, அவனுடைய வாழ்க்கை மாறப்படுகிறது, மாறப்படுகிறது. கடைசி நேரத்தில் கூட இயேசு கிறிஸ்து சிலுவையில, அவர் சிலுவைக்கு போகும் முன்பதாக நியாயத்தீர்க்கப்படும் பொழுது இங்க நம்ம பார்க்கிறோம், இயேசுக்கு சமமாக இன்னொரு மனுஷனை இயேசுக்கு நின்பாட்டுறாங்க. யார் அது? பர்னபாஸ். பர்னபாஸ் வாழ்க்கையில இயேசு குறுக்கிடும் பொழுது இப்ப சொல்றாங்க, பர்னபாஸ விடுதலையாக்குங்க, இயேசுவை சிலுவில் அடைங்க. ஹலோ, யார சிலுவில் அடிக்கணும்? இயேசுவை. யாரு விடுதலையாக்கணும்? பர்னபாஸ். இயேசு யார் வாழ்க்கையை குறிக்கிறாரோ, இயேசு யார் வாழ்க்கையை கடந்து வருகிறாரோ, யாரெல்லாம் இயேசுவை சந்திக்கிறார்களோ, இந்த சுவிசேஷத்தை சந்திக்கிறார்களோ, அவங்க வாழ்க்கை மாறப்படும். மாறப்படும் பொழுதுதான் அவங்க தங்களுக்கு மாத்திரமில்ல, அவர்கள் தங்களுடைய சபைக்கும் தங்களுடைய பட்டணத்துக்கும் ஆண்டவர் தரிசனத்தை நிறைவேற்றுவார்கள். இல்லை என்று சொன்னா அவர் உண்மையாகவே ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை இன்னும் தொடல, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளல. அர்த்தம் அதுதான். உண்மையா ரெண்டு விதமான மனம் திரும்புதல். உண்மையான மனம் திரும்புதல் என்ன கொண்டு வருது? உண்மையான ஆக்ஷனை கொண்டு வருது. கள்ளத்தனமான மனம் திரும்புதல் என்ன செய்கிறது? பொய்யான காரியத்தை நடப்பிக்கிறது. அப்ப உண்மையான மனம் திரும்புதல் எதை வெளிப்படுத்துது என்று சொல்லி நாம் கொஞ்சம் பார்ப்போம் என்று சொன்னால், உண்மையாகவே மனம் திரும்புதல் எப்ப ஒரு மனுஷன் மனம் திரும்புறான்? ரட்சிப்பின் மூலமாக சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது அவன் மனம் திரும்புறான், ரட்சிப்பு அவனுக்குள்ள பூர்ணப்படுகிறது. அப்ப ஒரு மனுஷனுக்குள்ள அவன் வரும்பொழுது என்ன முதல் அனுபவத்தை அவன் அடையிறான் பார்க்கும் பொழுது நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுது என்ன தெரியுமா? சொல்லுது, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறான், புதிய சிஸ்தியா இருக்கிற பழையவைகள் எல்லாம் என்ன செய்து ஒழிந்து போயினு, எல்லாம் புதிதாயின. இந்த சமாரிய பெண்ண பாருங்க, இயேசு குறிக்கிற பொழுது, இயேசு சந்திக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை என்ன செய்யுது? இப்ப மாறப்படுது நம்ம பாக்குறோம். அவர் போய் மற்றவர்களுக்கு சொல்லுகிறத நம்ம பாக்குறோம். அதே போல நம்ம இங்க பாக்குறோம், இந்த பிசாசு பிடிக்கிற லேகியோன் பிசாசு பிடிச்சவன பாக்குறோம். அவன் வாழ்க்கை என்ன செய்யுது? ஆண்டவர் அவன் வாழ்க்கையில பிசாசின் அதிகாரத்தில் அவனை விடுதலையாக்குறார். அவன் என்ன செய்யறான்? அவன் பழைய நிலைமை மாற்றப்படுகிறது. அவன் தேவ ராஜ்யத்தை குறித்து மற்றவங்களுக்கு சொல்றதை நம்ம பார்க்கலாம். இன்னொரு காரியத்தை பார்த்தோம் கொஞ்சம் இந்தி. யாரு? சிலுவிலே இயேசுவோடு கூட நியாய தீர்க்கப்பட்டவன் பர்னபாஸ். அவனுடைய வாழ்க்கை சொல்லப்படுது, அவனும் இயேசுவை அந்த அந்த கடைசி நேரத்தில் சந்திக்கிறான். வேதம் சொல்லுது, வேதத்தில் அவனை குறித்து அந்த பகுதி தான் சொல்லுது. ஆனா சரித்திரம் சொல்லுது, அவன் கிறிஸ்துவை குறித்து ஒரு சாட்சியாய் பிரசங்கித்தான் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் சந்திக்கிறாரோ அவர் வாழ்க்கை என்ன செய்யப்படுது? மாறப்படுகிறது, மாறப்படுகிறது. சகோதரனே, சகோதரியே, அதனால முதல் ஒரு கேள்வி கேட்டு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க என்று சொல்லி
லட்சிப்பு வரும்பொழுது ஒரு மனுஷன் வாழ்க்கை என்ன வருது? மாற்றம் வருகிறது. அவன் புதிய மனுஷன் மாற்றப்படுகிறான். சுவிசேஷம் மித்தம் கத்தர் அவனுக்கு என்ன செய்வார்? ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். மாறாத ஒரு சுவிசேஷம் வேண்டாம், கிரியை செய்யாத ஒரு சுவிசேஷம் வேண்டாம், வல்லமில்லாத ஒரு சுவிசேஷம் வேண்டாம். ஹலோ, சமாரிய பெண்ணு வாழ்க்கையில ஆண்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். லேகியன் பிசாசுடைய பிடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை மாற்றம் காணப்பட்டது. பர்னபாசுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் காணப்பட்டது. அதே போல சகோதரனே, சகோதரியே, இந்த இயேசு கிறிஸ்து அவனை உனக்கு ஏறா வராட்டினாலும் அவனுடைய சுவிசேஷம் உன்னை சந்தித்திருக்கும் என்று சொன்னார். நிச்சயமாகவே அந்த சுவிசேஷம் உன்னை ரட்சித்திருக்கும் என்று சொன்னார். உன் வாழ்க்கை காணப்படுது. முதல் காரியம் என்ன தெரியுங்களா? ஒரு மாற்றம். பழவிகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சுவிசேஷம் ஒரு மனுஷனை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டானது. இதனால சுவிசேஷ நிமித்தமாக அப்ப ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையிலும் சந்தோஷம் வர வேண்டும் என்று சொன்னா அந்த மனுஷனுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். அப்போதான் என்ன செய்யப்படும்? ரட்சிப்பு பூர்ணப்படும். அது மாத்திரமில்ல, நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுது. சங்கீதம் 51 வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 51:12-13 வசனத்தை வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 51:12-13 வசனத்தை வாசிக்கிறீங்களா?
உமது இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து,
உன் ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து,
உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்.
அல்லேலூயா, ரட்சிப்பின் சந்தோஷம். அல்லேலூயா. முதல் ரட்சிக்கப்பட்டுட்டோம் என்று சொன்னா, ரட்சிப்பு வந்துருச்சு என்று சொன்னா, சுவிசேஷத்தை கேட்டிருந்தீங்கன்னு சொன்னா, முதல் நீங்க என்ன செய்யுங்க? உங்க வாழ்க்கை மாறுகிறது, புதிய மனுஷனை மாற்றப்படுங்க. ரெண்டாவது என்ன நடக்குது? சந்தோஷம் வருது உங்க வாழ்க்கையில. சந்தோஷம் வருது, ரட்சிப்பின் சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ரட்சிப்பின் சந்தோஷம் வருது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பாவத்தினால பிடிபட்டு இருக்கிறதான, சாபத்தினால பிடிபட்டு இருக்கிறதான, எல்லா விதமான பிசாசுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறதானே, உங்களை என்னையும் என்ன செய்ய சுவிசேஷம் விடுதலையாக்குகிறது. ஆமென். அப்போது என்ன செய்கிறோம்? சந்தோஷம் அடைகிறோம். சந்தோஷம் அடைஞ்ச சும்மா இருக்க முடியுமா? அவங்க ஆவியில களி கூறுவாங்க. புதிதாக மாற்றப்பட்ட மனுஷன் தன் வாழ்க்கை ஒரு மாற்றம் வந்திருப்பேன்னு சொன்னா அந்த மாற்றத்தை கொடுத்து தானாக வைத்திருப்பதில்லை, மற்றவங்க சொல்ல வேண்டும். சந்தோஷம் உள்ள வரும் என்று சொன்னால் இந்த ஆவி களி கூற பொழுது அவன் அமர்ந்திருக்க முடியாது. அவன் அந்த சந்தோஷத்தை குறித்து பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உங்க வாழ்க்கை மாறப்பட்டு இருக்குதா? சுவிசேஷத்தின் மித்தம் நீங்க மாறப்பட்டு இருக்கிறீங்களா? புதிய மனுஷனா இருக்கிறீங்களா? ரட்சிப்பு சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்குதா? எகிப்திலிருந்து ஜனங்களை கர்த்தர் மோசே மூலமா கொண்டு வந்துட்டாரு. வனாந்தரத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க, கானான் தேசத்துக்கு போக. ஆனா எகிப்தை விட்டு வந்துட்டாங்க. ஆனா வனாந்தரத்துல போய்கொண்டே இருக்கும் பொழுது, பாலம் தேனு ஓடுகிற தேசத்துக்கு போய்கொண்டே இருக்கும் பொழுது, அவங்க அடிக்கடி எகிப்தை பத்தியே சொன்னாங்க. நாங்க அங்க இருந்தா எப்படி இருந்திருக்கோம்? அவங்க கொடுத்த வெங்காயம் எப்படி இருந்திருக்கும்? அவங்க கொடுத்த பூண்டு எப்படி இருந்திருக்கும்? ஏன் மோசே எங்களை கொண்டு வந்த பாருங்க, எகிப்தை விட்டுட்டாங்க, வந்துட்டாங்க, வெளியே வனாந்தரத்துல வந்து கொண்டிருக்காங்க. ஆனா எகிப்து எங்க இருக்குது? அவங்க உள்ளத்துல இருக்குது. உள்ளத்துல இருக்கு எகிப்து. சிந்தனை இருக்குது, மாறல, மாறல. அதே போல இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு மாறாத ரட்சிப்பின் மித்தம், மாறாத ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ்வோம் என்று சொன்னா, இந்த சுவிசேஷத்தை ஆண்டவர் வைத்திருக்க சபைக்கு கொடுத்திருக்க தரிசனத்தை நீங்களும் நானும் பார்க்க முடியாது. இன்னைக்கு நீங்க மாத்திரமில்ல, உலகத்துல எங்க பார்த்தாலும் இந்த தரிசனத்தை சபை இறந்து போயிருக்கிறது, ஜனங்கள் இறந்து போயிருக்கிறார்கள். காரணம் என்ன சொன்னால், ஆம் சகோதரனே, சகோதரியே, அந்த ரட்சிப்பு அவர்கள் இன்னும் பூர்ணப்படல, 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 பூர்ணப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இங்க சொல்லப்படுது நம்ம அந்த சந்தோஷத்தை அடைந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, லூக்கா 7 47 வசனம் சொல்லுது, 50 வசனம் சொல்லுது, சமாதானம் பெறுவீர்கள், சமாதானம் பெறுவீர்கள். வசந்த வாசிக்க வேண்டாம், நேரம் இருக்காது. சமாதானத்தை பெறுவீர்கள் சொல்லப்படுது. எபேசியர் 2:13 வசனத்தில் 17 வசனம் சொல்லுது, யாவரோடு சமாதானமா இருப்பார்கள், யாவரோடு சமாதானமா இருப்பார்களாம், சமாதானம் பெறுவார்களாம், யாவரோடு சமாதானமா இருப்பார்களாம். சங்கீதம் 40:1-2-3 வசனம் சொல்லுது, தேவனை துதித்து புதிய பாட்டை பாடி கர்த்தரை ஆராதிப்பார்கள். அல்லேலூயா. அவர்கள் தேவனை துதித்து புது பாடினால் கர்த்தரை ஆராதிப்பார்கள். அது மாத்திரமில்ல, 6 சொல்லுது, சங்கீதம் 51:12 சொல்லுது, உற்சாகமான ஆவி அவர்களுக்குள்ளாக இருக்கும். 7 சொல்லுது, அப்போஸ்தலர் 16:30-34 வரைக்கும் சொல்லுது, அவர்கள் ஊழியக்காரர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுலை பத்தி அந்த கைதி, அப்போஸ்தலர் பவுலையும் சீலாவையும் பாதுகாத்துக் கொண்டிருந்தவன், அவங்க ரட்சிக்கப்படும் பொழுது அவங்க கேட்கிறாங்க, ஆண்டவர்மார்களே நாங்க என்ன செய்ய வேண்டும், ரட்சிக்கப்பட நாங்க என்ன செய்ய வேண்டும், ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர் என்று சொல்லலையா? ரட்சிப்பில் 7 காரியம் அடங்கி இருக்கு பிரதர். ஒரு மனுஷன் உண்மையாக ரட்சிக்கப்பட்டான், அவன் மனம் திரும்பினான், அவனுக்குள்ள காணப்படுது என்னது, புதிய ஒரு மாற்றம், புதிய சிருஷ்டி, அவனுக்குள்ள ஒரு மாற்றம் காணப்படும், அவனுக்குள்ள சந்தோஷம் காணப்படும், ரட்சிப்பில் சந்தோஷம், சமாதானம் காணப்படும். யாருடைய சமாதானமா இருப்போம், அவன் ஆவில புதிய பாட்டில் பாடி அவன் கர்த்தரை ஆராதிப்பான், அவன் ஆவி உற்சாகமா இருக்கும், அவன் கர்த்தருக்கு ஊழிய செய்வான். ஆமா, ஊழியக்காரர்களுக்கு ஊழிய செய்வான். இன்னைக்கு உண்மையாகவே சகோதரனே சகோதரியே, நீங்க கேட்ட இந்த சுவிசேஷம் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதா? உண்மையாகவே நீங்க மாறப்பட்டிருக்கிறீங்களா? உண்மையாகவே நீங்க மாறப்பட்டிருக்கிறீங்களா? மாறப்படாம மாற்றத்தை சொல்லவே முடியாது. உங்களை மாற்றாத ஒரு சுவிசேஷம் மற்றவங்களை மாற்றாது. உங்களை மாற்றிருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்களும் நானும்
ஒரு ஆண்டு காலம் நீங்களும் நானும் அமைதியாக இருக்க மாட்டோம். ஹலோ, ரட்சிக்கப்பட்ட அதே நேரத்தில் சமாரிய பண்ணி ஓடி பட்டணத்தை போய் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தா, கவனித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்ட பிசாசு ஓடின புத்தி தெரிந்தவனு அவனும் இயேசு பிள்ளை போக பாக்குறான், இயேசு வேணாம் சொல்ல அவனும் போய் பட்டணத்துல சாட்சி சொல்ல ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, ரட்சிப்பாகப்பட்டது எப்ப நம்ம சுவிசேஷத்தை கேட்கிறோமோ, எப்ப நம்ம மனதை ஒப்பு கொடுக்கிறோமோ, எப்ப நம்ம பாவங்களை அறிக்கை செய்கிறோமோ, நம்ம யார் என்பதை அறிகிறோமோ, அப்போதே அந்த ரட்சிப்பு நமக்குள்ள பூர்ணப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் பெற்ற அந்த நன்மை உங்களுக்கு எனக்குமாக வைத்துக் கொள்வதில்ல, அந்த நன்மை மத்த உங்களுக்கு சொல்வது, அந்த நன்மை மத்த உங்களுக்கு சொல்வது, அந்த நன்மை மத்த உங்களுக்கு சொல்வது. அதனாலதான் இயேசு வரப்போகிறார், அதனாலதான் இயேசு வரப்போகிறார், அதனாலதான் இயேசு வரப்போகிறார், அதனாலதான் இயேசு வரப்போகிறார். ஏன் இது நடக்குது தெரியுங்களா? ஏன் உண்மையான ரட்சிப்புல இந்த காரியம் இல்லை என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது, உண்மையான மன திரும்புதல் இல்லை. மன திரும்புதல் 2 காரியம் உண்டு. உண்மையான மன திரும்புதல் உண்மையான ரேஷனை கொண்டு வருது, கள்ளத்தனமான மன திரும்புதல் கள்ளத்தனமான கிரிகளை காட்டுகிறது. உண்மையான மன திரும்புதல் நீங்க பார்க்க வேண்டும் என்று சொன்னா, 3 பேர் உண்மையா மன திரும்பினாங்க, 3 பேர் உண்மையா மனம் திரும்பினார்கள். தாவீது ராஜா மனம் திரும்பினார். சங்கீதத்தில் 51 சங்கீதத்தில் 11 வசனம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் உண்மையா மனம் திரும்பினார், அவர் உண்மையா மனம் திரும்பினார். தன் யார் என்பதை அவர் உணர்ந்து என்ன செய்தாரு, அவர் மனம் திரும்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவிசேஷம் கேட்கிற சகோதரனே சகோதரியே, அது உன்னையும் என்ன செய்ய சொல்லுறதா இருக்குது, நாம் யார் என்பதை குறித்து அது நம்மோடு பேசக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் தாவீது தன் வாழ்க்கையில அவன் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமல் செய்த காரியத்தை குறித்து கர்த்தர் பேசும் பொழுது அவன் உணர்த்தப்பட்ட உடனே அவன் என்ன செய்தான், தன்னுடைய பாவங்களை என்ன செய்தான், உண்மையாகவே தன் யார் என்பதை அறிந்து அவன் மனம் திரும்பினார் என்று சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த பகுதியில பார்க்கிறோம், நம்ம வாசிக்க வேண்டாம், நேரம் இல்ல. சங்கீதம் 51:11 வசனத்தை வாசித்து பார்க்கலாம், உண்மையான மனம் திரும்புதல் நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது ஒரு பகுதியில் நீங்க பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இங்க ஒரு கதையை சொல்லும் பொழுது இங்க சொல்லுகிறார், இளைய குமாரனை குறித்து சொல்லுகிறார். இளைய குமாரனுடைய உண்மையான மனம் திரும்புதலை குறித்து இயேசு கிறிஸ்து அங்க சொல்லுகிறார். ஒரு அப்பாவுக்கு ரெண்டு மகன் இருந்தா, அந்த மகன் ஒருத்த இளைய என்ன செய்தான், அப்பாவுக்கு ஆஸ்தியை வாங்கி கொண்டு போய் தூரதேசமாய் துன்மார்க்கமா வாழ்ந்தான் என்று சொல்லப்படுது. அவன் கெட்டு அவன் எல்லாத்தையும் இழந்து இருக்கும் பொழுது அவன் புத்தி தெரிந்த உடனே அவன் சொன்னான், ஐயோ பரத்துக்கு விரோதமாகவும் என் தகப்பனுக்கு முன்பதாக பாவம் செய்தனே என்று சொல்லி அவன் உணர்வடைந்தான். உண்மையான மனம் திரும்புதல் என்ன கொண்டு வந்தது தெரியுங்களா, என்ன கொண்டு வந்தது, உண்மையான மனம் திரும்புதல் குறித்து தாவீதுக்கு பார்க்கும்போது ஆண்டு சொன்னான், இவன் என் இறுதிக்கு ஏற்ற மனுஷன். உண்மையான மனம் திரும்புதல் இவன் வாழ்க்கையில வரும்பொழுது அப்பா என்ன செய்தாரு, அவனுக்கு வாசத்தை கொடுத்தார், முத்திர மோதத்தை கொடுத்தார், சப்பாத்தை கொடுத்தார், பாதலட்சியை கொடுத்தார், ஆட வெட்டி மாட வெட்டி கொண்டாட்டம் செய்தாரு. ஒரு சந்தோஷம், மாற்றம். மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கல்ல இயேசுவை நிந்தித்தான், ஒரு கல்ல இயேசுவை என்ன செய்தான், பரிந்து பேசினான். நம்ம இந்த தண்டனைக்கு தக்க தண்டனை அடைகிறோம், ஆனா அவரோ எந்த பாவம் செய்யல என்று சொல்லி அவன் பேசினது மாத்திரமல்ல இயேசுவை நோக்கி நினைத்தரை நினைவு கூர்ந்தான், தன் பாவங்களை குறித்து நினைவு கூர்ந்த. நமக்கோ இந்த தண்டனை எதனால் வந்தது, நாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக. ஆனா அவரோ எந்த பாவமும் செய்யல. இயேசுவே ஒரு ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைவு கூறும், பாருங்க மாற்றம் வருது. இயேசுவை சந்திக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையிலும், சுவிசேஷம் கேட்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையிலும், தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வருது. சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு உன் வாழ்க்கை ஒரு மாற்றம் வந்திருக்கிறதோ என்பதை நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். தேவ தரிசனம் சபையில நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அது நிறைவேறுவதற்கு ஆண்டவர் காத்துக் கொண்டுதான் இருப்பார். ஆண்டவர் திட்டம் காத்துக் கொண்டிருப்பார். இன்னும் ஒரு வருஷம் என்றாலும் சரி, இன்னும் ஒரு 10 வருஷம் என்றாலும் சரி, இன்னும் எத்தனை நாட்கள் என்றாலும் சரி, கர்த்தர் காத்துக் கொண்டிருப்பார். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமோ நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அவர் வருகைக்குள்ள ஒருவேளை நோவா காலத்தை போல கொஞ்சம் ஒரு குடும்பம் இருக்குமோ, இல்ல ரெண்டு பேர் இருப்பாங்களோ, எத்தனை பேர் இருப்பாங்க தெரியாது, ஆனா காத்துக் கொண்டிருப்பார். அதுக்குள்ளதாக சபை என்ன செய்ய வேண்டும், அவருடைய தரிசனத்தை அடைய வேண்டும். முதலாவது சபையாக இருக்க நாம் அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில அதை அனுபவிக்க வேண்டும். அதை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை முதலாவது ஒரு மாற்றத்துக்குள்ள வர வேண்டும். ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கை மாற்றத்துக்குள்ள வர வேண்டும். இங்க நம்ம பார்க்கிறோம், கள்ளத்தனமாக 4 பேர் கள்ளத்தனமாக மனம் திரும்பினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 4 பேர் கள்ளத்தனமா மனம் திரும்பினார், யார் தெரியுங்களா, பார்வோன். பார்வோன் கள்ளத்தனமா மனம் திரும்பினான். எப்போது வாதம் வரும்பொழுது மோசையை நோக்கி கேட்டான், ஐயோ நான் செய்தது தவறு, ஐயோ என்னை மன்னி என்று சொல்லி தேவனுக்கு மன்னிப்பு கேட்டான். குறிப்பாடு அவன் என்ன செய்தான், மறுபடியும் செய்ததே போலவே செய்தான். கள்ளத்தனமான மனம் திரும்பல் அவன் வாழ்க்கையில் இருந்துச்சு. ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம், சவுல் ராஜா, இஸ்ரவேலில முதல் ராஜா சவுல் ராஜா. அடுத்தது நம்ம பார்க்கிறோம், யாரு, ஹாகான் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன். மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், யூதாஸ் காரியத்து. யூதாஸ் கரீத் என்ன சொல்றான், ஐயோ பரிசுத்தமான உள்ள ரத்தத்தை ஆண்டவராகிய தேவகுமாரனை காட்டி கொடுத்தேன் என்று சொல்லி வருத்தப்படுறான். ஆனா மனம் திரும்பல. இவங்க 4 பேரும் கள்ளத்தனமான மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் போல ஒரு ஆக்ஷன், வெளி தோற்றத்துக்கு ஒரு ஆக்ஷன், ஆனா உள்ளான ரீதியில அவங்க மனம் திரும்பல. ஆனா உள்ளான மனம் திரும்பல் கொண்டு வந்த தாவீது ராஜா வாழ்க்கையை பாருங்க, அந்த கல்லுடைய வாழ்க்கையை பாருங்க. அது மாத்திரம் இல்ல, அந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கையை பாருங்க, ஒரு மாற்றம் காணப்பட்டது. சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கிறது, உங்கள் வாழ்க்கை உண்மையாவே மாறப்பட்டிருக்கிறதா, சுவிசேஷத்தின் நீங்க மாறப்பட்டிருக்கிறீர்களா? சகோதரனே சகோதரியே, புதிய மனுஷனா இருக்கியா? பழமையெல்லாம் ஒழுந்து போயிருந்தா? ரட்சிப்பு சந்தோஷம் இருக்குதா? சமாதானம் இருக்குதா? யாவரோடு சமாதானமா இருக்கிறீங்களா? புதிய பாடல், புதிய துதி, கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்களா? கர்த்தருக்கு நன்றி சொல்றீங்களா? உற்சாகமான ஆவி உங்க உள்ளத்துல இருக்குதா? துக்கமான ஆவி இருக்குதா? எப்படிப்பட்ட ஆவி இருக்குது? ஊழியம் செய்யும்படியான ஒரு பாரம் உங்களுக்குள்ள இருக்குதா? அந்த ரட்சிப்பை குறித்து நீங்கள் மாத்திரமல்ல பெற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு சொல்லும்படியான அந்த விருப்பம் உங்களுக்குள்ள இருக்குதா என்பதை நீங்க அறிய வேண்டும். நீங்க அறிய வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்குள்ள தெரியும், நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா, நீங்க ரட்சிக்கப்படலையா என்று சொல்லி. நீங்களும் நானும் ஆராதிப்பதுனால ரட்சிக்கப்பட்டுட்டோம் இல்ல, நீங்கள் நானும் பாட்டு பாடுறதுனால ரட்சிக்கப்பட்டுட்டோம், நீங்கள் நானும் செய்தி கொடுப்பதுனால ரட்சிக்கப்பட்டோம் இல்ல, நீங்கள் நானும் வந்ததுனால ரட்சிக்கப்பட்டோம் இல்ல. உண்மையா உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை அந்த சுவிசேஷம் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கணும். ரட்சிக்கப்படணும், ரட்சிப்பு வந்தாலும் ஒரு மாற்றம் வரும். நீங்கள் நானும் சும்மா ஜெபித்துக்கிட்டு இருக்கிறோம், ஆண்டவரே இவனை ரட்சியும் அவனை ரட்சியும் அவனை ரட்சியும் அவனை ரட்சியும் என்று ஒருத்தர் ரட்சிக்கப்பட முடியாது. உங்களே இந்த சுவிசேஷம் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியல என்று சொன்னா, உன் வாழ்க்கை என் வாழ்க்கை மாற்றப்படல என்று சொன்னா, எப்படி மற்றவங்களோட வாழ்க்கை மாற்றப்படும்? நிச்சயம் மாற்றப்படாது, 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 மாற்றப்படாது. உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்லுவா, பிசாசன் எப்படி தெரியுமா நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கா? இந்த உலகத்துடைய கண்கள் எப்படி குருடாக்கி வைத்திருக்கா தெருமா? 2 கொரிந்தியர் புத்தகத்தை எடுத்து வாசிங்களேன். 2 கொரிந்தியர் 4:4 எடுத்து வாசித்து பாருங்களேன். 2 கொரிந்தியர் 4:4 எடுத்து வாசித்து பாருங்களேன். பிசாசு எப்படி தெருமா நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான், எப்படி இந்த உலகத்துடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கான் தெரியுமா? வாசித்து பாருங்க சீக்கிரமா.
தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான்,
உலகத்தாருடைய மனதை குருடாக்கினான். உண்மைதானே? உலகத்தாருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்க யாரு? யாருங்க? யாரு சொல்லப்படுது? நீங்களும் நானுமா? நீங்களும் நானுமா? உங்க கண்ணை குருடாக்கி வச்சிருக்கோம் யாரு? பிசாசு. பிசாசு அவன் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஒரு பக்கம் அப்படி இருக்குது, மறுபக்கம் என்ன தெரியுங்களா? ஆவிக்குரிய ரீதியில உங்களுடைய கண்களும் என்னுடைய கண்களும் தேவன் சொல்லிட்டு போனதான தரிசனத்தை பார்க்க முடியாதபடி, ஆவிக்குரிய ரீதியில உங்களுடைய கண்களும் என்னுடைய கண்களும் ஒரு ஒரு தேவனுடைய தரிசனத்தை பார்க்க முடியாதபடி பிசாசு என்ன செய்திருக்கான்? அங்கே ஒரு தடையை வைத்திருக்கிறான், அங்கே ஒரு தடையை வைத்திருக்கிறான். ஆமா, அதனால இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்ய முடியல? அவருடைய தரிசனத்தை நாம் கண்டுகொள்ள முடியல, அந்த தரிசனத்தை நாம் அடைய முடியல, அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்களும் நானும் என்ன செய்ய முடியல? பிரயாசப்பட முடியல. அந்த தரிசனத்தை காரணம் என்னவென்று சொன்னால், முழுமையாய் நாம் அந்த அந்த தரிசனத்தை நமக்குள்ளாக இன்னும் பூர்ணப்படாததுனால்தான். அதனால இந்த இந்த மாலவெல்ல சகோதரன் சகோதரியே, தேவராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது சபையினுடைய தரிசனத்தை நிறைவேற வேண்டும், சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும், பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் முடிவு வரும், முடிவு வரும், அப்பொழுதுதான் முடிவு வரும், அப்பொழுதுதான் முடிவு வரும். சும்மா முடிவு வராது. நாம கொஞ்சம் மிந்தி பார்த்தோம், அப்போஸ்தலர் புத்தகத்துல 8 பார்த்தோம், 8 அந்த பட்டத்து மிகுந்த சந்தோஷம் உண்டானது என்று சொல்லி பிலிப்பு போய் பிரசங்கம் பண்ணினா. ஆனா எந்த சூழ்நிலையில போய் பிரசங்கம் பண்ணினா தெரியுங்களா? சிதறடிக்கப்பட்ட நிலையிலே அவர்கள் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்களாம். சிதறடிக்கப்பட்ட நிலையிலே போய் சுவிசேஷத்தை சொன்னாங்களாம். ஏன் சிதறடிக்கப்பட்டாங்க? எருசலேம்ல உட்கார்ந்துட்டாங்க, வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி எருசலேம்ல எல்லாம் உட்கார்ந்துட்டாங்க. ரச்சிக்கப்பட்டு சபையில நல்லா உட்காந்துட்டோம், எல்லாம் இருக்கு, பாஸ்டர் இருக்கிறாரு, இசை இருக்குது, பாட்டு இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லா ஊழியமும் இருக்கு, உட்காந்துட்டாங்க. சவுல் வந்தாரங்க, சவுல ஆண்டு அனுப்புனாரு ஜெருசலேமுக்குள்ள. என்ன நடந்தது? ஜனங்கள் எல்லாம் ஓட ஆரம்பித்தாங்க, அங்கேயும் இங்கே சிதற ஆரம்பித்தாங்க. போகும் பொழுதுதான் பிலிப் என்பவன் என்ன செய்தான்? போய் ஒரு பட்டணத்துல சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தான். சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் சும்மா வந்து நம்ம உட்காந்து ஆராதித்து போவதற்காக அல்ல, ஆண்டவர் முதலாவது வந்து உட்கார்ந்து ஆராதிக்கு எதுக்காக தெரியுமா வரும்? நீங்களும் நானும் அவரை பத்தி சொல்லி அவரை பெற்ற அந்த நன்மையை வெளிப்படும் பொழுது, அந்த நன்மை பெற்று மற்றவங்க சொல்லும் பொழுது, அங்க ரட்சிப்பு உண்டாகும் பொழுது, அங்க கிரியைகள் நடக்கும் பொழுது, ஒரு அற்புதம் நடக்கும் பொழுது, ஒரு ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பரலோகராஜ் சந்தோஷப்படும் பொழுது, நீங்களும் நானும் இங்க வரும் பொழுது, கர்த்தரை பாடி ஆராய் துதிக்கும் பொழுது, அந்த பிரசனம் விசேஷமாக இருக்கும். ஆராதனை என்ன தெரியுங்களா அர்த்தம்? ஆராதனை என்ன தெரியுங்களா? என்ன தெரியுங்களா ஆராதனைனா? ஆண்டு நம்ம வாழ்க்கையை செய்தத சொல்வதுதான் ஆராதனை. நல்லவர் சொல்றமே, நல்லதை பெற்றுக் கொண்டதுன்னு நல்லவர் சொல்றேன், இதான் ஆராதனை. பண்ணி பாருங்க, சிதறடிக்கப்பட்டாங்க, நல்லா இருந்தாங்க, இப்ப சிதறடிக்கப்பட்டாங்க. காரணம் என்ன? ஆண்டோட தரிசனம் நிறைவேறல. ஒருவேளை உங்க வாழ்க்கை என் வாழ்க்கையோ சில வேலை அப்படிதான் இருக்கும். யாராச்சும் ஒரு மனுஷன் ஆண்டு அனுப்புவாரு தேவ தரிசனத்தை நிறைவேற்றாத வரைக்கும். ஹலோ, ஆமா ஆமா, சிலவர் நம்ம குடும்பத்தில் அனுப்புவாரு, சிலவர் நம்ம சபைக்குள்ள அனுப்புவாரு, சிலவர் நம்ம ஐக்கியத்துக்குள்ள அனுப்புவாரு, சிலவர் நம்ம தேசத்துக்குள்ள அனுப்புவாரு. சகோதரன் சகோதரி, காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய சித்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் வரப்போகிறார், ஆண்டவர் தம்முடைய சபையை மீட்டுக் கொள்வதற்காக, மனவாட்டியாக சபையை மனவாளன் எடுத்துக் கொள்வதற்காக, மணந்து கொள்வதற்காக காலங்கள் நேரங்கள் அனைத்தும் ஆயத்தமாக இருக்குது. அதனால ஆண்டவர் என்ன நினைக்கிறார்? சீக்கிரமாய் சபையை எடுத்துக் கொள்ளும்படி ஆண்டு விரும்பினார். அதனால சபையாக இருக்க நீங்கள் நானும் தேவ தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும், நிறைவேற்ற வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அதனால சில வேலையில நாம் நினைக்கிறோம், என்னடா சில வேலை நம்ம நல்லா தானே இருக்கிறோம், நல்லா தானே இருக்கிறோம், நல்லா தானே இருக்கோம், என்ன பாவமை செய்யலையே, யாருக்கும் என்ன கெடுதல் செய்யலையே, நல்லா தானே இருக்கோம், நல்லா தானே ஆராதிக்கிறோம், எல்லாம் உண்மையா தானே இருக்கோம், எல்லாம் கீழ்தான படிக்கிறோம், எல்லாமே செய்யணுமே, ஏன் வாழ்க்கை நடக்குது? காரணம் சில வேலை சவுல ஆண்டு அனுப்புவா. யோனாவை ஆண்டு சொன்னார் நினைவேலுக்கு போன்னு சொல்லி. யோனா எங்க திரும்ப போனாரு? தர்சிஷுக்கு ஓடினாரு. ஆண்டவர் என்ன செய்தாரு? என்ன செய்தாரு தெரியுங்களா? ஏற விட்டுட்டாரு, பரவாயில்ல ஏறிட்டு போ. ஆனா நடுக்கடுவுல கடலை என்ன செஞ்சாரு? கப்ப ஓடாதபடி தடை செஞ்சிட்டாரு, தடை செஞ்சு கப்பலே தடை பண்ணிட்டாரு. இப்ப ஒரு மனுஷன் தேவ தரிசனத்துக்கு தேவ திட்டத்துக்கு விலைக்கு ஓடும் பொழுது கப்பலுக்கே சேதம், கப்பத்துல அத்தனை பேருக்கு சேதம், அவன் கொண்டு போன எல்லா பொருளுக்கும் சேதம். இதோ பாருங்க, நீயும் நானும் தேவ தரிசனம் நிறைவேற்றாத வரைக்கும் ஆண்டவர் உன்னை விட மாட்டாரு, விடமாட்டாரு. ஹலோ ஹலோ ஹலோ, கேளுங்க, ஆண்டவர் விடமாட்டாரு, விடமாட்டாரு, விடமாட்டாரு. கடல்ல காட்டை உண்டு பண்ணாரு, கப்பல உடைந்து போகக்கூடியதா இருக்குது, எல்லாரும் அவங்கவுங்க வேவனை வேண்டுதல் செய்யறாங்க. பாருங்க என்ன அழகா சொல்ற வசனம் சொல்லுது. எல்லாரும் மாணவி சொல்றோம், போய் உங்க தேவனை வேண்டுதல் செய்யுங்க. யார் சொல்றோம்? எல்லாரும் வேண்டுதல் செய்யறோம். ஆனா கடவுள் வார்த்தையை பெற்றுக் கொண்டவன், சுவிசேஷம் சொல்ல வேண்டியவன், ரட்சிக்கப்பட்டவன், கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தவன், வல்லமையை அறிந்தவன், தேவன் யார் என்பது சொல்லுவேன், துதித்தவன், ஆராதித்தவன், கீழே போய் படுத்து துதிக்கிட்டு இருக்கிறையா? சிலர் நீங்களும் அப்படிதான் செய்யறோம், நீங்களும் அப்படிதான் செய்யறோம். அவர் வந்து தட்டி எழுப்புறாரு, ஐயா கப்ப முழுக போது ஏந்திரி. என்னது? கப்ப முழுக போது எந்திரி, எந்திரி, எந்திரி. அவர் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அதை சொல்றாரு, என்னால்தான் இது நடக்குது. நீங்களும் நல்லா யாத்திரை செய்யணும்னா இனி தூக்கி என்ன செய்யும், கடலை போட்டுடுங்க, எல்லாம் சரியாயிரும். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், சில வேலை பிசாசு உங்க மேல வரல, தேவனே சில வேலை என்ன செய்யறாரு, சவுல அனுப்புறாரு, சில வேலையில காற்று ஆண்டவர் அனுப்புறாரு. உலகத்தின் ஆரம்பத்தில் கூட பாருங்களேன், ஆண்டவர் சொன்னார் எல்லாரும் பூமி முழுதும் பரவி போ சொன்னாரு. இவங்கெல்லாம் என்ன தெரிஞ்ச செஞ்சாங்க? எங்கேயும் போக வேண்டாம், தேவ திட்டத்துக்கு ஆண்டவர் தரிசனத்துக்கு எங்கேயும் போகிற ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி என்ன செஞ்சாங்க, மானத்தளவுக்கு கொண்டு வரணும், அங்க பேர் உண்டாகணும்னு சொல்லி வட்டுனாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, ஒரே பாஷா இருந்துச்சியா பாருங்க, ஒரே பாஷா இருந்துச்சு. இப்ப ஆண்டவர் பார்த்தாரு, நான் ஒண்ணு செய்ய சொன்னா இவங்க ஒண்ணு செய்யறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் இறங்கி வந்து பாஷையை தாறுமாறாக்கிட்டாரு. இப்ப நல்லா யோசனை, பாஷையை தாறுமாறாக்கினாரு, எத்தனை குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கோம், எத்தனை உறவினர் பிரிஞ்சு போயிருப்பாங்க. இந்த பிரிவு உறவினர்கள் பாஷையை தாறுமாறாக்கின காலத்துல எப்படிப்பட்ட நிந்தைகள் வந்திருக்கும், எப்படிப்பட்ட துன்பம் வந்திருக்கும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கும். என்ன பிரச்சனை ஏற்பட்டு இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. இது யார் அனுபவித்தா? கர்த்தரே அனுபவித்தா. காரணம் என்ன? அவர்கள் தேவ திட்டத்தை நிறைவேற்றல, தேவ திட்டத்தை நிறைவேற்றல. ஆண்டவர் எங்கேயும் பரவி போக சொன்னார், அவர்கள் போகல. அவர்கள் தேவ வானத்தளவு கோபுரத்தை கட்டணும்னு நினைச்சாங்க. அதனால ஆண்டவரே பாஷையை தாறுமாறிக்கிற சில வேளை சில வேளை தாறுமாறான காரியம் நம்ம வாழ்க்கை நடக்கு தருமா? தாறுமாற நம்ம நடக்கணும் தருமா? ஒரு தேவ பிள்ளை தாறுமாற நடக்கிறாங்க தெரியுமா? அவங்களே அறியாம நடக்கிறாங்க பத்தியா? காரணம் என்ன தெரியுமா? காரணம் தெரியுமா? சில வேளை ஆண்டவரே சில வேளை செய்கிறாரு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுங்களா? சில தாறுமாறுகள் சில வேளை காட்டு அனுப்புறாரு, சில வேளை சவுன் அனுப்புறாரு. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? கர்த்தருடைய தரிசனம் நிறைவேறுவதற்காக, கர்த்தருடைய தரிசனம் நிறைவேறுவதற்காக, கர்த்தருடைய தரிசனம் நிறைவேறுவதற்காக. பாருங்க, சமீப காலத்துல நினைக்கிறேன், முந்தின எலெக்ஷனுக்கு முன்பதாக இந்திய தேசத்துல இந்திய பிரதமர் ஜெயலலிதா என்ன தெரியுங்களா சட்டம் கொண்டு வந்தாங்க, சுவிசேஷத்தில் யாரும் பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஆமாவா இல்லையா? சொல்லக்கூடாது. சொன்னா என்னவா? பிடிச்சு உள்ளுக்கு வைப்பதா சொன்னாங்க. சுவிசேஷம் சொல்லக்கூடாது, மத மாற்ற சட்டம் கொண்டு வரக்கூடாது, தவறான போதனை செய்யக்கூடாது. இப்படி கொண்டு வந்தாங்க, விளங்குதுங்களா? இப்படி கொண்டு வந்த உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு தெரியுமா? எல்லா சபையும் ஒன்னா கூடாங்க, எல்லா பாசம் ஒன்னா கூடாங்க, எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஹலோ ஹலோ, எந்திக்கு ஒன்னா பாசல் கூடி, எந்திக்கு சபையெல்லாம் ஒன்றா கூடி ஜனங்கள்லாம் துதிக்க ஆரம்பித்தாங்களோ, இன்னைக்கு இந்தியா தேசத்தில் பெரிய எழுப்புதலை கத்தர், அலை அலையாய் கத்தர் பெரிய எழுப்புதலை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். திருசபையில பார்க்கும்போது ஒரு பெரிய சபை கட்டிடும், 35,000 பேர் உட்காரக்கூடிய ஒரு பெரிய சபையை கட்டி கொண்டிருக்கிற காரணம் வேண்டுமா? ஆண்டவர் கிரியை செய்கிறார். இந்த இடத்துல நீங்களும் நானும் தேவ தரிசனத்தை பார்க்க முடியாதபடி அவருடைய நன்மையை பெற்று, ரஷப்பை பெற்று, சுவிசேஷத்தை பெற்று, நன்மை அடைந்து, நீங்களும் நானும் வந்து சும்மா உட்காந்து கால நேரத்தை வீணாக்குறோமோ, நம்முடைய காரியத்தை மாத்த பார்த்துக்கொண்டு நம்ம சொகுசா இருக்கிறோமோ, அப்போ தேவன் இந்த மாதிரி சூழ்நிலை உண்டாக்குவார், உண்டாக்குவார், உண்டாக்குவார். அதனால சபையே, சகோதரே, சகோதரியே, ஆண்டவர் திருச்சபை மீட்டெடுத்த நோக்கம் முக்கியம் என்ன தெரியுமோ? சபை தரிசனம் அடைய வேண்டும், சபை தரிசனத்தை அடைய வேண்டும், சபை தரிசனத்தை பார்க்க வேண்டும், சபை தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும். ரொம்ப பேர் நினைக்கிற நம்ம சபை பெருசா இருந்தா இவ்வளவு நல்லா இருக்கும், நினைக்கிறது தான் நினைப்பு பொழப்ப கெடுக்குது. நினைப்பு புழப்ப கெடுக்குது. யோசனை பண்ணி பாருங்க, சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் இன்னைக்கு தாமதிக்கிறார், காரணம் என்னவென்று சொன்னா அவருடைய தரிசனம் நிறைவேற வேண்டும், எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் முந்தி சொல்ல வேண்டும், முந்தி சொல்ல வேண்டும், முந்தி சொல்ல வேண்டும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து ஊழியத்துல முதலாவது வந்து அவர் முதல் பிரசங்கம் பண்ண செய்தி என்ன தெரியுமா? சுவிசேஷம். இயேசு இந்த பூமிக்கு வந்த பொழுது முதல் செய்த செய்தி என்ன தெரியுமா? உபதேசம் அல்ல, சுவிசேஷம். ஒரு மனுஷன் ரட்சிப்புக்கு வாசல் எது தெரியுமா? சுவிசேஷம். சீஷர்கள் ரட்சிப்பு அடைந்த உடனே, பரிசுத்தாவி இறங்கி வந்த உடனே அவர்கள் செய்த முதல் செய்தி என்ன? சுவிசேஷம். பேதுருவாவுகள் மத்தியில, யூதர்கள் ஜனங்கள் மத்தியில எழும்பி நின்று அவர் பிரசங்கிக்கலையா? அன்றைக்கு 3,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எது? சுவிசேஷம். சுவிசேஷம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை நீங்க பாருங்க, அவர்கள் ரட்சிப்படைந்த அந்த அனுபவத்தை மட்டும் சொல்ல முடியுது. என்ன நடந்தது? ரட்சிப்பு பூர்ணப்பட்டது, பூர்ணப்பட்டது. இன்னைக்கு சபையா இருக்க நீங்களும் நானும் இந்த ரட்சிப்பின் விதமா மீட்கப்பட்ட நீங்களும் நானும் இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியம், இந்த உலகம் முழுதும் இருக்கிற ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனும், ஒவ்வொரு பிள்ளைக்களும் சந்தோஷம் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த ரட்சிப்பு இல்லாம, இந்த சுவிசேஷம் இல்லாம, அவருடைய தரிசனம் நிறைவேறாம இணைச முடியாது, அது நடக்கவே நடக்காது. அதனால சகோதரனே, சகோதரி, நீங்களும் நானும் இதை குறித்து நாம் ரொம்ப சிந்திக்க வேண்டும், ரொம்ப சிந்திக்க வேண்டும். இதை குறித்து நாம் ரொம்ப சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், அவர் தாமதிக்க மாட்டார். ஆ சபையே, சுவிசேஷம் என்றால் என்ன? சுவிசேஷம் என்றால் நல்ல செய்தி. சுவிசேஷம் என்றால் நல்ல செய்தி. என்ன நல்ல செய்திங்க? என்ன நல்ல செய்தி? என்ன நல்ல செய்தி? லூக்கா 1:35 வசனம் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? என்ன நல்ல செய்தி? தேவகுமாரன் இந்த பூமியில பிறந்தார். நல்ல செய்தி. நீங்கள நானும் சேவ் பண்ண வேண்டிய செய்தி என்னையா? தேவகுமாரன் கடவுளுடைய மகன், இறை மகன் இந்த பூமியில பிறந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் சொன்ன மிகுந்த சந்தோஷம், பயப்படாதே, மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நிறைய செய்தி இருக்கலாம், ஆனா எல்லாத்துக்கும் சந்தோஷம் கொண்டு வராது. ஒருத்தருக்கு சந்தோஷம், ஒன்னொருத்தருக்கு துக்கத்தை கொண்டு வரும். ஆனா இந்த செய்தி மாத்திரமே எல்லா இடத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் கொண்டு வருமா? ஹல்லேலூயா. காரணம், காணக்கூடாத தெய்வத்தை காணும்படியாய் இந்த பூமியில இறங்கி வந்தார், மனுஷன் அவதாரம் எடுத்து வந்தார். ஹல்லேலூயா. இந்த செய்தியை நீங்கள் நானும் சொல்வதற்கு வெக்கப்பட வேண்டாம். இந்த செய்தியை கேட்டுதானா நீயும் நான் ரட்சிக்கப்பட்டோம். இயேசு தேவனுடைய குமாரன், கடவுளுடைய மகன் இந்த பூமியில பிறந்தார். எப்படி பிறந்தாரு? கண்ணின் வயிற்றில் பிறந்தார். ஒரு ஆணுடைய உறவு இல்லாம கடவுள் நாளை பிறந்தார். சகோதரனே, சகோதரியே, ஆமாவா? உண்மையா? நடக்குமா அப்படி? சரித்திரம் எங்க இருக்குதா? ஒரு பெண்ணு கண்டியான ஒரு பெண்ணு தானா ஒரு பிள்ளையை பெற முடியுமா? இது நடக்குமா? இது சாத்தியமா? இல்ல விஞ்ஞானத்துல தான் இதை எடுத்துக்கொள்ளுவாங்களா? இது மனுஷனுடைய அறிவுக்கு தான் எட்டுமா? நடக்காத ஒரு காரியம், சம்பவிக்க முடியாத ஒரு காரியம். முடியாது, மனுஷனால் முடியாது, இயற்கையினால் முடியாது. இவை எல்லாவற்றுக்கும் மேல ஒரு வல்லமை உண்டு, தேவன் இறைவன். அவர் அதை நடப்பித்து காட்டினார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கண்ணின் வயிற்றுல ஒரு மனுஷனுடைய உறவு இல்லாதபடிக்கு கடவுள் பிறக்கும்படி, இயேசு என்பதான தெய்வம் பிறக்கும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனிமேல் நீங்களும் ரட்சிக்கப்பட்ட பிரதர், சகோதரனே, சகோதரியே, இயேசு தேவனுடைய குமாரன். ஒருவேளை இன்னைக்கு புதிதா நீங்க வந்திருந்தாலும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி உண்டுங்க. அம்மா, ஐயா, சகோதரனே, சகோதரியே, உனக்காக ஒரு இறைவன் இந்த பூமியில இருந்து பிறந்திருக்கிறார். ஆ, இறைமகன் இறைவனை ஒருவனும் கண்டதில்லை. வேதம் சொல்லுகிறது, யோவான் 1:18 வசனம் சொல்லு, இறைவனை ஒருவனும் ஒரு நாளும் கண்டதில்லையாம். அவர் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவர் வெளிப்படுத்தினாராம். ஆ, அவர் தேவகுமாரன் ஆகிய நம்முடைய குமாரனை ஒரு கண்ணின் வயிற்றில் இந்த பூமிக்கு இறங்கி அனுப்பினார் ஆண்டவர். அவருக்கு தான் இயேசு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு என்று பெயர் கொடுத்தாராம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இந்த ஒவ்வொரு மனுஷனுக்காக இயேசு பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு ஒவ்வொருத்தருக்காக பிறந்திருக்கார் என்று சொல்லி. இதுதாங்க சுவிசேஷம். ரொம்ப கஷ்டமான காரியம் இல்ல, கடினமான காரியம் இல்ல, வேத கல்லூரிக்கு போகணும்னு அவசியம் இல்ல, பைபிளே முழுசும் படித்து முடிக்கணும்னு சொல்லி அவசியம் இல்ல, இதுல உட்காந்து தேடணும்னு சொல்லி அவசியம் இல்ல, 40 நாள் போட்டு உபாசம் முடியுதுன்னு சொல்லணும் அவசியம் இல்ல. என்னைக்கு இந்த சேவை நீ நானும் நம்புறோமோ அப்போதே இத மத்தவங்களுக்கு சொல்ல முடியும். இதை கேட்டுதான் நீங்க நானும் ரட்சிப்படைஞ்சோம். இந்த செய்திதான் மத்தவங்களை ரட்சிக்கும். ரெண்டாவது சொல்லப்படுகிறது, வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து பிறந்தது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து பிறந்தது மாத்திரமல்ல, அவர் இந்த உலகத்திற்காக அவர் என்ன செய்தாராம்? பாடுகளையும் மரணத்தையும் சுமந்தார் என்று சொல்லப்படுகிறது. சிலுவையில் இயேசு கிறிஸ்து பாடுகளையும் மரணத்தையும் சுமந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஏசாயா புத்தகம் 53 எடுத்து வாசிக்க முடியுமா? ஏசாயா 53:4-5 வசனத்தை வாசிக்க முடியுமா?
மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை
ஏற்றுக்கொண்டார். கவனமா கேளுங்க, எங்கேயாச்சும் ஒரு தெய்வம் ஒன்று உண்டா? ஒரு கடவுள் ஒன்று உண்டா? யாரோ நம்முடைய பாடலை ஏற்றுக்கொள்கிற ஒருத்தர் உண்டா? ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது, வாசிங்க சிஸ்டர்,
நம்முடைய துக்கங்களை சுமந்தார்,
துக்கங்களை சுமந்தார்,
நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்
நொறுக்கப்பட்டார்.
நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது,
அவர் மேல் வந்தது,
அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்.
இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காய் மாத்திரமே பிறந்தது, மாத்திரம் அற்புதமாய் பிறந்தது மாத்திரமல்ல, உங்களுக்காக எனக்காக வாழ்ந்து அவர் உங்களுக்காக எனக்காக பாடுகளையும் சிலுவையையும் சுமந்தார். இயேசு மரணத்தை சந்தித்தார். சுவிசேஷத்தில் இரண்டாவது பகுதி என்ன? இயேசுடைய பாடுகளும் மரணமும். நீங்க போய் சொல்லி பாருங்க, எல்லாரும் கேட்பாங்க. ஏன் தெரியுமா? எந்த மனுஷனும் மற்றவங்களுடைய பாடுகளை சுமப்பதற்கு லேசா வரமாட்டோம். நீங்களும் சரி நானும் சரி, உங்களுடைய பாடுகளை என்னுடைய பாடுகளே பெருசு. ஒருத்தருடைய பாடு ஒருத்தர் சுமப்பதே பெருசு, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வதே பெருசு. ஆமா, ஆனா இங்க வேதம் சொல்லுது, அவர் உங்களுடைய பாடுகள் என்னுடைய பாடுகள் மாத்திரம் இல்ல, உலகத்தார் அனைவருடைய பாடுகளை அவர் சுமந்தார் சொல்லப்படுகிறது. பாதிக்கப்பட்டாராம், சிலுவையிலே என்ன செய்தாராம், ஜீவனை கொடுத்தாராம், ஜீவனை கொடுத்தாராம். இது நிமித்தமாக நீங்க நானும் இயேசுவை அறிந்து கொண்டோம். நம்ம ரட்சிப்பு பூர்ணப்பட்டது. ஒரு தெய்வத்தை நம்ம இப்படி பார்க்கலையே, ஒருவர் இப்படி இல்லையே, அநேகர் எனக்கு தெரியும், ஆனா இவங்களை போல இல்லையே, இவரை போல பிறக்கலையே, இவரை போல பாடுபட்டு எனக்காய் மறுக்கலையே, தெரியும் எனக்கு, ஆனா இவரை போல இல்ல. தெரிஞ்ச நீங்க நான் அவரை ஏற்றுக்கொண்டோம். ஒருவேளை நேரத்தில் வந்திருக்க அநேக சகோதரனே, சகோதரியே, உனக்காக பாடுபட்டு மறித்த ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து, அவர்தான் இயேசு கிறிஸ்து. இதை சொல்ல கடினமா இல்ல, கஷ்டம் இல்ல, வெக்கப்பட வேண்டாம். மூன்றாவது சுவிசேஷம் என்ன சொல்றதுன்னு சொன்னா, மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து. யோவான் 11:25 சொல்லுது, என்ன சொல்லுது, நானே உயிர்த்தெழுதும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு மரித்தார், வேதம் சொல்லுது இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். பிரதர், சிஸ்டர், அவருடைய பிறப்பு, அவருடைய பாடு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் உங்களையும் என்னையும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தது போல. சகோதரே, சகோதரியே, இங்க வந்திருக்க, புதிதா வந்திருக்க உங்க ஒவ்வொருக்க சொல்ல ஒரு நல்ல செய்தி என்னவென்றீங்களா? காணக்கூடாத தெய்வத்தை காணும்படியாக இந்த பூமிக்கு இயேசுவை அனுப்பினார். உங்களுக்காக இயேசு அனுப்பினார். இயேசு உங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். இயேசு உங்களுக்காக உயிர்த்தல் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். இதுதான் சுவிசேஷம், இதுதான் நல்ல செய்தி. ஒரு சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு முதல் நம்ம சொல்லிக் கொடுக்கறது அதை தான் சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனா நீங்களும் நானும் என்ன செய்வதில்ல, அந்த ஆரம்ப அந்த ரட்சிப்ப வழியை என்ன செஞ்சிட்டோம், விட்டுட்டோம், மறந்துட்டோம். இப்ப வளர்ந்துட்டோம், சத்தியத்தில் வளர்ந்துட்டோம். இப்ப நம்மளோட கவனிப்பு என்ன தெரியுமா, எப்படி பாட்டு நடத்துவது, எப்படி சபைக்குள்ள காரியத்தை பார்க்குவது, எனக்கு என்ன வேலை கொடுப்பாங்க, எனக்கு என்ன உத்தியோகத்தை கொடுப்பாங்க, நான் என்னவா இருக்கலாம். எனக்கு அநேக சபையில் உள்ள பிரச்சனை இதுதான், பாஸ்டர் என்ன கொடுப்பார், எனக்கு என்ன நான் வேலை செய்யலாம். எனக்கு ரொம்ப சபைகள் வளராத காரணம் தரிசனத்தை பார்க்க முடியல. ஏந்திரமா சபைக்கு மட்டும்தான் அவங்க பார்க்க முடியுது. சபைக்குள்ள செய்யற வேலை என்ன தெரியுமா, அது நம்முடைய கடமை. நீ திருமணம் பண்ணிட்டு உன் குடும்பத்தை சம்பாதித்து கொடுக்க வேண்டிய உன் கடமை, அது உங்களோட கடமை. அப்படி போய் வேலை செஞ்சு ஆகணும். அதே போல கர்த்தருடைய தரிசனத்தை நீங்கள் நான் நிறைவேற்ற வரைக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது, நாம் ஒரு பெரிய வளர்ச்சியை நம்ம பார்க்கவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையும் வளர்ச்சி இருக்காது, சபையிலும் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்காது. அதனால சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த மாணவர்கள் கர்த்தர் சொல்கிற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், கர்த்தர் தம்முடைய சுய ரத்தத்தினாலும் அவள் பாடுகள் மித்தமாகவும் சிலுவின் மரணத்தின் மூலமாகவும் அவர் சிந்தின ஒவ்வொரு ரத்தத்தின் மூலியமாகவும் அவர் இந்த உலகத்துக்கு மாத்திரமல்ல உங்களுக்கு மாத்திரம் இந்த உலகத்துக்கும் அவர் இந்த ரட்சிப்பை அவர் கொடுத்திருக்கிறார். அதனால சகோதரனே சகோதரியே, இந்த ரட்சிப்பு பூர்ணப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆம், நீங்களும் நானும் என்ன செய்யணும், அவருடைய தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும், தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும். ரட்சிக்கப்பட்டீங்க என்று சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த ரட்சிப்பை குறித்து சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் இயலான ஜனங்கள் இயேசு அண்டையில வர முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷ செய்தி சாதாரணமான செய்தி அல்ல. வேதம் சொல்லுகிறது, பிலிப் என்பவன் அங்கே போய் பிரசங்கிக்கும் பொழுது என்ன நடந்தது தெரியுங்களா? இந்த செய்தியை தான் சொன்னான். இயேசுடைய பிறப்பை சொல்லியிருப்பான், இயேசுடைய பாடுகளை குறித்து சிலுவையை குறித்து சொல்லியிருப்பான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? வசனம் சொல்லுது, வாசிக்கிறீங்களா? கொரிந்தியர் புத்தகத்துல அப்போஸ்தலர் புத்தகத்தை வாசித்து பாருங்க, 8 வாசித்து பாருங்க. என்ன நடந்தது அங்க? இவன் சொன்ன செய்தி நிமித்தமா என்ன நடந்தது, என்ன சம்பவித்தது அங்க? வாசிக்க முடியுமா? பிலிப்பியர் 8:6 வசனத்துக்கு கொஞ்சம் வாசித்து வரீங்களா? அப்போஸ்தலர் 8:6 வாசிங்க. சிரிப்பு செய்த அதிசயங்களையும் ஜனங்கள் கேள்விப்பட்டு
கண்டு
அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு
கவனித்தார்கள்.
அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள்
மிகுந்த
சத்தத்தோடு
கூப்பிட்டு
அவர்களை விட்டு கடந்து போனது. அநேக திமிர்வாதக்காரர்கள்
குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே
மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு. யோசனை பண்ணி பாருங்க என்ன நடந்துச்சு. சுவிசேஷம் சொன்னாரு, இயேசுடைய பிறப்பை சொல்லியிருக்கலாம், இயேசுடைய பாடு மரணத்தை சொல்லியிருக்கலாம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை சொல்லியிருக்கா. இந்த நல்ல செய்தியை சொன்ன நிமித்தமா என்ன நடந்தது அங்க? கேட்ட ஜனங்கள் மத்தியில் என்ன நடந்தது? அற்புதம் அடையாளம் நடந்தது. பிசாசுகள் ஓடினது, வியாதிஸ்தர்கள் சுகமடைந்தார்கள். ஹல்லேலூயா! அங்க மிகுந்த ஒரு மகிழ்ச்சி உண்டானது. சுவிசேஷம் சாதாரண ஒரு காரியம் அல்ல, அது வல்லமையுள்ள ஒரு செய்தி. வல்லமையுள்ள ஒரு செய்தி, சாதாரண ஒரு செய்தி அல்ல. பிசாசை துரத்தக்கூடிய ஒரு செய்தி, பாவ பிடியில் இருக்கிற ஒரு மனுஷனை குணமாக்குகிற மாற்றுகிற ஒரு செய்தி, வியாதிகளை சுகமாக்குகிற ஒரு செய்தி, குருட பார்வை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி, ஓமியில பேச சொல்லக்கூடிய ஒரு செய்தி. மரித்தவன உயிரோடு எலும்ப செய்யக்கூடிய ஒரு செய்தி, சாதாரண செய்தி அல்ல. சுவிசேஷம் எங்கெல்லாம் போய் சொன்னாங்களோ அற்புதம் அடையாளம் நடந்துச்சு. இன்னைக்கு ஏன் நடக்கல? காரணம், நீங்கள் நானும் சுவிசேஷத்தை சொல்லல, அதனால நடக்கல. இன்னைக்கு ரொம்ப பேர் குருடா இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? நீயும் நானும் தான் காரணம். இன்னைக்கு ரொம்ப பேர் மரித்து போயிட்டான் தெரியுமா? சுவிசேஷம் தெரியாம நீயும் நானும் தான் காரணம். இன்னைக்கு ரொம்ப பேர் நடக்க முடியாம இருக்க தெரியுமா? நீயும் நானும் தான் காரணம். இன்னைக்கு ரொம்ப பேர் பாவத்தில் இருக்க தெரியுமா? காரணம் நீயும் நானும் தான். இன்னைக்கு ரொம்ப பேர் சாபத்தில் இருக்க காரணம் தெரியுமா? நீங்களும் நானும் தான். காரணம் ஏன் தெரியுங்களா? நீங்களும் நானும் சுவிசேஷம் கொண்டு போகல. அவங்களுக்கு உணத்துல, அவங்களுக்கு சொல்லல. சொல்லாத வரைக்கும் அவங்க பாவத்தில் விடுதலை பெற மாட்டாங்க, சாபத்தில் விடுதலை பெற மாட்டாங்க, அவங்க வியாதியிலும் குணப்பட மாட்டாங்க. பிசாசு பிடிந்து வெளியே வர முடியாது. ஒரு குடனா இருந்தா அவன் கண்கள் திறக்கப்படாது. அவன் சப்பாடியா இருந்தா ஒருவேளை தேவ மதியம் சுவிசன் மித்தம் அவன் நடக்க வேண்டியவனா இருந்தால் நடக்க முடியாம இருக்கலாம். பல நன்மைகள் உங்கள் மித்தம் என்னின் மித்தம் இந்த சுவிசேஷம் கொண்டு போகாத வரைக்கும், சொல்லாத வரைக்கும் அது தடப்பட்டு போய்தான் இருக்கும். அப்ப யாருக்கு கொண்டாட்டும்? பிசாசு கொண்டாட்டும், பிசாசு கொண்டாட்டும், பிசாசு கொண்டாட்டும். ஆமா, என்ன, இந்த பிசாசு இந்த செய்தியை கொண்டு போகாதபடி இந்த உலகத்தினுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறோம். அவங்க நம்மளை தேடி வரமாட்டாங்க. சுவிசேஷத்தை ஆண்டவர் என்ன பூமிக்கு கொண்டு வந்தார், சபைக்குள்ள கொண்டு வந்தார், ஜனங்களுக்குள்ளே கொண்டு வந்தார். இப்ப சபையா என்ன செய்யணும்? இந்த செய்தியை கொண்டு போக வேண்டும், வெளியே உலகத்துக்கு கொண்டு போக வேண்டும். ஒருவேளை ஆவிக்குறி ரீதியில ஒருவேளை சத்ரு நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருந்தாலும், சபையை குறித்தோ, இந்த உள்ளுக்குள்ள காரியத்தை குறித்தோ, ஒருவேளை பல விதமான வேலைகளை குறித்தோ, அல்லது நம்மளுடைய குடும்பத்தை குறித்தோ அவன் அதே ஒரு கவனம் வைத்திருந்தா, இன்னைக்கு தேவன் இந்த சுவிசேஷத்தை தேக்க பொழுது நிச்சயம் நம்ம மனக்கண்களை திறக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்களால போவாத வரைக்கும் ஒரு குருடை பார்வையடைய போவதில்லைங்க. ஒரு மனுஷன் மன திரும்புவது போவதில்லை. பாவத்தின் சம்பளம் மரணம். நீ சொல்லுனா அவன் மறித்து போவான். அவன் ரத்த சாட்சி உன்ட்ட கத்தர் கேட்பார். எவ்வளவு பரிதாபம்! இல்ல இப்படியே வச்சுக்கொள்ளுங்களேன், நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போறோம், அவங்களும் அங்க வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஐயோ இந்த சகோதரி எங்க வீட்டுக்கு முன்னுக்கு இருந்தாங்க, இவங்க என்ன சொல்லவே இல்லையா ஆண்டவரே, இவங்க குறித்து குற்றப்படுத்துவாங்க. எல்லாரும் உங்களை என்னை குற்றப்படுத்துவாங்க. எவ்வளவு வேதனை! சந்தோஷமா போய் இருக்க முடியுமா? அற்புதம் நடந்துச்சு, அதிசயம் நடந்துச்சு. சுவிசை சொன்னதுனால அற்புதம் அதிசயம் நடந்துச்சு. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரென்று பாடுறோமே, ஆராதிக்கிறோமே, சொல்றோமே, பேசுறோமே, அவர் உண்மையாவே மாறாதவராக இருக்கிறார். அவர் அன்னைக்கு செய்தது போல இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரேனார்ட் பொங்கியோட கூட்டத்தை பாருங்க, வெனஹினோட கூட்டத்தை பாருங்க, இன்னும் பலரு நீங்க டிவியில பார்த்து கொண்டிருக்க அநேக பிரபலமான வேறுபட்டவர்களை பாருங்க, அவங்களும் இந்த சுவிசேஷத்தின் மித்தம் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, சுவிசேஷத்தின் மித்தம் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, உலகத்தை கலக்கி கொண்டிருக்கிறாங்க. சகோதரனே, சகோதரியே, கலக்கி கொண்டிருக்கிறாங்க. சுவிசேஷம் தான், வேற என்ன ஒரு காரணம் இல்ல. சுவிசேஷம் தான், சுவிசேஷம் மனுஷன் விடுதலையாக்கும், அது வல்லமை உள்ளது, அது வல்லமை உள்ளது, அது பாதாள வரைக்கும் போகும். ஒருத்தனை விடாது, ஒருத்தனை விடாது. சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும், அப்பதான் முடிவு வரும். ஒருத்தனை விடாது. இரண்டாவது அங்க சொல்லப்படுது, அற்புதம் அடையாளம் நடந்துச்சான். ஆமே. மூணாவது அவன் சொல்றான், அவன் சொன்ன சுவிசேஷத்தை ஜனங்கள் கருத்தா கேட்டாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு அழகா சுவிசேஷத்தை சொல்லி இருப்பாரு, சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு கருத்தா சொல்லி இருப்பாரு. எந்த சூழ்நிலை அவர் போனாரு? சிதறடிக்கப்பட்ட சூழ்நிலையில போனாரு. ஆனா என்ன போய் சொன்னாரு? ஜனங்கள் கேட்டு உணர்வடைந்து விசுவாசிக்கும் அளவுக்கு, கிரியைகள் நடக்கும் அளவுக்கு எவ்வளவு பக்குவமாக அழகாக சத்தியத்தை சொல்லியிருக்கிறார். ஐயா, சில வேளை ஒரு விசுவாசி ஒரு வீட்டுக்கு போனா அடுத்த விசுவாசி அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. ஏன் தெரியுங்களா? அடுத்து நம்ம போனா நமக்கு அடிதான். சுவிசேஷத்தை சொல்லியா, நல்ல செய்தியை சொல்லியா, ஆண்டவருடைய பிறப்பை சொல்லியா, இயேசுடைய பாடு மரணத்தை சொல்லியா, அவரோட உயிர்த்தெழுதலை சொல்லுன்னு சொன்னா, அங்க போய் சொல்றது கதை வேற. கருப்பாய தெரியுமா, சூப்பாய தெரியுமா, இதெல்லாம் தேவையா? ஊரு கதை எல்லாம் தேவையா? ஹலோ, திங்க் பண்ணி பாருங்க. கண்ட கதையை நம்ம போய் பேசுறோம், கண்ட கதையும் பேசுறோம், கடைசியா சுவிசேஷம் சொல்லிட்டு வரல. வேதனைக்குரிய காரியம், வேதனைக்குரிய காரியம், வேதனைக்குரிய காரியம். அவங்க சொன்ன சுவிசேஷத்தை கருத்தா கேட்டு அவர்கள் நன்மை அடைந்தார்கள், சந்தோஷம் உண்டானது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, உனக்கு சிதறடிக்கப்பட்ட நிலை இல்லை, இன்னைக்கு கர்த்தருடைய கிருபை, நீங்க நல்லா இருக்கிறீங்க. ஆமென். சுகமா இருக்கிறீங்க, ஹல்லேலூயா. ஆசீர்வாதமா இருக்கிறீங்க, ஹல்லேலூயா. உங்களுக்கு எந்த குறையும் இல்லை, ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை நல்ல மாறி சொல்லுங்க. போய் குழப்பிடாதீங்க, 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 குழப்பிடாதீங்க. நல்ல மாறி சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஆமா, அப்போது கிரியைகள் நடக்கும். அப்பொழுது அந்த வீட்டில் அந்த நபர், அந்த குடும்பம், அந்த பட்டணம் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் நிமித்தம் கர்த்தர் மிகுந்த சந்தோஷம் அடைவார். நீ பாக்கியம் அடைவ, உன் சபை பெருகும், உன் தேசம் பெருகும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சபைக்கு கொடுத்த தரிசனத்தை சபை நிறைவேற்ற வேண்டும். சபைனா யாரு? இந்த கட்டடம் இல்ல, நம்ம எல்லாரும் தான் சபையா இருக்கிறோம். இந்த சபையா இருக்க நீங்களும் நானும் இந்த சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் ஐயா முடிவு வரும், அப்பொழுதுதான் ஐயா ரட்சிப்பு வரும், அப்பொழுதுதான் ஐயா கர்த்தர் உன்னையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்க முடியும். ஆமா, நான் எதுக்காக இந்த ஊழியத்துக்கு வந்தேன் தெரியுங்களா? எனக்கு நல்ல பெரிய குடும்பம், எல்லா வசதி உண்டு. அது மாத்திரமில்ல, நாங்கள் பரம்பரை பரம்பரையாக 4-5 தலைமுறை ஆசாரியன் அப்படின்னா கோயில் பூசாரி குடும்பத்தில் பிறந்த குடும்பம். கோயில் பூசாரி தாய் வம்சத்தில் பார்க்கவும் 4-5 தலைமுறையில் கோயில் பூசாரி குடும்பத்தில் பிறந்த ஒரு குடும்பம். ஆனா 5வது தலைமுறையில் எங்க தாத்தாவுக்கு பிறந்த 5வது தலைமுறையில் ஆம்பளை பிள்ளைகள் 3, எல்லாம் 8 பிள்ளை பிறந்துச்சு. அதுல 3 பிள்ளை ஆம்பளை பிள்ளை, பிறந்த உடனே பிறந்து நல்லா சுகமா பிறந்து 3 ஆம்பளை பிள்ளை செத்து போச்சு. 5 பொம்பளை பிள்ளைங்க தான் மிச்சம், அதுல மூத்தவங்க தான் எங்க அம்மா. 5வது தலைமுறையில கோயில் பூசாரி அல்லது ஆசாரியனை வேலை செய்வதற்கு ஒருத்தரும் இல்லை. என்னோட தாயார் திருமணம் முடிந்து அவங்க வயிற்றுல 6வது ஆம்பளை பிள்ளையா இருக்கிற என்ன ஆண்டவர் தெரிந்து கொண்டார். சிறு வயதிலே இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். 11 வயதுல இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். சபைக்கு போனேன், எங்க வீட்டு பக்கத்தில் இருக்க சகோதரர் மூலமா இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு போய் 3.5 மாசத்துல இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். எனக்கு அந்த அனுபவம் எப்படி வந்தது எனக்கு தெரியல. 11 வயது, என்ன நிதானித்தன் தெரியல, எப்படி யோசித்தேன் தெரியல. ஆனா அந்த முதல் சந்திப்பே என் உள்ளத்தை தொட்டது. ஒரு வெள்ளக்காரர் அந்த நாட்டில் ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்காக அந்த கூட்டத்துக்கு வரும்பொழுது 3வது நாள் கூட்டம் என் சகோதரர் கூட்டிட்டு போகும்பொழுது நான் அந்த கூட்டத்தில் பின்னால போய் உட்கார்ந்திருந்தேன். பெரிய இந்த மாதிரி ஒரு கூட்டம், 400-500 பேருக்கு மேல வந்திருந்தாங்க. அப்ப அந்த கூட்டத்தில் நான் உட்கார்ந்திருக்கும் பொழுது, கடைசி நாட்கள்ல உட்கார்ந்திருக்கும் பொழுது, அந்த வெள்ளக்காரர் பிரசங்கம் பண்ணும்பொழுது, ஒரு தமிழ் பாஸ்டர் பிரசங்கம் மொழிபெயர்த்து கொண்டிருக்கும் பொழுது, இடையில என் உள்ளத்துல என் அடி ஆழத்துல ஒரு சத்தம் உண்டானது. ஒரு நாள் வரும், அப்பொழுது நீ இப்படி பிரீச் பண்ணுவேன் சொல்லி, ஒரு நாள் வரும் நீ இப்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவேன் சொல்லி. எனக்கு அப்போது அது வழங்கி கொள்ள முடியல. ஆனாலும் திரும்பி யோசித்து பார்த்தேன், யார் என்கிட்ட பேசுறா, யார் எங்கிருந்து இந்த சத்தம் வந்துச்சு என்று நான் கேட்கும் பொழுது, யாருமே என்கிட்ட பேசுன மாதிரி தெரியல. எல்லாரும் அந்த ஊழியக்காரனை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வார்த்தை எனக்குள்ளே அதை வைத்துக் கொண்டேன். இந்த கூட்டம் முடிந்த உடனே 3வது நாள் கூட்டத்தில் ஒரு நாள் தான் நான் போனேன், முன்னுக்கு போனேன். அவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன், அவர் எனக்கு ஜெபம் பண்ணினார், முடிந்தது அவ்வளவுதான். 3 மாசம் நான் தொடர்ந்து சபைக்கு போனேன், ஞானசனம் பெற்றுக்கொண்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டேன். பிற்பாடு நாங்க இருந்த அந்த இடத்துல இருந்து மாறி வேற இடத்துக்கு போனதுனால பிற்பாடு சபைக்கு போகிறதான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காம போச்சு. இயேசு கிறிஸ்துவ ஆராதிக்க கூடியதான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காம போயிட்டது. அப்படியே 11 வயது 12 13 14 இப்படியே கடந்து. படிப்பு முடிஞ்சது, சம்பாதிக்க ஆரம்பித்தேன். வேலை செய்து கொண்டே சிங்கப்பூருக்குள்ள போனேன். நிறைய சம்பாதிக்கணும்னு சம்பாதிக்க ஆரம்பித்தேன். நான் சிங்கப்பூருக்குள்ள போகும்பொழுது என்னோட 18 வயது, சிங்கப்பூர்ல போய் 4-5 வருஷங்க நான் வேலை செய்து கொண்டிருந்த நாட்களில் சம்பாதித்து 100 வெள்ளியா அடுக்கி வைத்து அது மேல படுத்து தூங்கி எந்திரிச்சு சுகபோகமான வாழ்க்கை. யாருக்கு அடங்காதவனா, கடினமான மனுஷனா, பொல்லாதவனா, எரிச்சல் உள்ளவனா, கோபம் உள்ளவனா, சண்டை போடுகிறவனா, ஆட்கள் அடிக்கக்கூடியவனா? இந்த கை பாருங்க, ஒரு காலத்துல கத்தி எடுத்த கை. கொடிய மனுஷனா இருந்த
என்ன குடித்து வெறித்து உலகத்துல கசந்து வாழ்ந்த என்ன, என் 22வது வயதுல எனக்கு ஒரு சம்பவம் ஏற்பட்டது. நான் வேலை செஞ்சு கொண்டிருந்ததான 24 மாடி, அந்த 24 மாடி மேல 3 மாடி மேல இருந்து உள்ளுக்கு விழுந்து, 3 மாடி உள்ளுக்கு விழுந்து என்னுடைய நடுமுது பகுதி விழா பகுதி முறிஞ்சி போனது. என் கண்கள் திறந்துட்டது, வாய் பிளந்துட்டது, மூச்சு இல்லை, சத்தம் இல்லை. என் உயிர் என்னை விட்டு அப்படியே பிரிந்து போவத என்னால உள்ளவும் இன்னமும் என்னால என் கண்கள் முன்னதாக அந்த காட்சி இருக்குது. என் 22வது வயது, என் உயிரினை விட்டு பிரிந்து போவத என்னுடைய மன கண்கள் இன்றைக்கும் நான் அதை உணர முடிகிறது. ஆனா எங்கேயோ ஒரு சத்தம், இயேசு 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 இந்த சத்தம், அது என்னுடைய காதுல வந்து கேட்கிற போல இயேசு. ஒரு மலை கிட்ட போய் சத்தம் போட்டா எப்படி எதிரொலி கேட்கும், அந்த மாதிரி ஒரு சத்தம் என்னுடைய காதுக்கு நேராய் வந்தது. இது வந்த மாத்திரத்துல என்னை விட்டு பிரிந்த என்னுடைய உயிர் என்ன செய்ததுன்னு சொன்னா எனக்குள்ள வர ஆரம்பித்தது. நான் கதை சொல்லல, உண்மையை சொல்றேன். நான் உண்மையை சொல்றதுனாலதான் இந்த ஊழியை செய்யறேன். நான் போய் சொல்லணும்னா நீங்க நிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என் உயிர் எனக்குள்ள வந்தது. கண் அசைக்க ஆரம்பித்தேன், வாய அசைக்க ஆரம்பித்தேன், என்னால் இயந்திரிக்க முடியல, அசைக்க முடியல. என்னை அறியாம என் கண்களில் தண்ணீர் அழுவ ஆரம்பித்தேன், சத்தம் போட முடியல, அழ ஆரம்பித்தேன், ஸ்டாப் பண்ண முடியல, சத்தம் வரல. ஆனா என் கண்களில் தண்ணீர் அழுவுற. என்னுடைய 11வது வயது நான் சபைக்கு போனீங்களா, என் 11வது வயதுல அந்த சபைக்குள்ள போன அந்த நாள் இருந்து கத்த என் வாழ்க்கை முழுதும், என் 22 வயது முழுதும் ஆண்டவர் ஒருமை பொழுது என் கண்கள் முன்பதாக அப்படியே கொண்டு வந்தார். ஒருமை பொழுது என் 11வது வயது அந்த நாள் சபைக்கு போய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று நான் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் ஆராதித்த அந்த சம்பவத்தை ஆண்டவர் மனது கொண்டு வந்தார். நான் அவர் விட்டு பின்தங்கி போனதான என் சிறு வயதில் தொடர்ந்து 22 வயது வரைக்கும் நான் செய்த எல்லா துன்மார்க்கமும் எல்லா பாவங்களும் நான் செய்த எல்லா அநியாயமும் எல்லா அக்கிரமும் கர்த்தர் கண் முன்பதாய் கொண்டு வந்தார். சகோதரனே சகோதரியே, கண் முன்பதாய் கொண்டு வந்தார். என்னை ஆண்டவர் உணர்த்தினார், நான் யார் என்பதை கர்த்தனுக்கு உணர்த்தினார். பிற்பாடு 11வது வயதுல எனக்கு இந்த ஆழத்துல ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஒரு நாள் வரும் நீ இப்படி ப்ரீச் பண்ணுவேன்னு சொல்லி. மறுபடியும் கீழே விழுந்து கிடக்கும் பொழுது மறுபடியும் ஒரு சத்தம் வந்துச்சு என் அடிவாளத்திலிருந்து. அது சொன்னிச்சு, நீ மறித்த இயேசு உனக்கு திரும்ப ஜீவனை கொடுத்தாருன்னு சொல்லிச்சு. ரெண்டாவது ஒரு சத்தம் உண்டானது, அதே அடி வயிற்றுல எனக்கு மறுபடியும் ஒரு சத்தம் உண்டானது, நீ மறித்த உனக்கு மறுபடியும் இயேசு ஜீவனை கொடுத்தாருன்னு சொல்லு. அந்த சத்தம் வந்த உடனே தான் இப்போதுதான் என் வாயை திறந்து சொன்னேன், ஆண்டவரே இனி உயிரோடு இருக்க நாட்கள்லாம் சுவிசேஷம் சொல்லுவேன், நீ எனக்கு எதை செய்தீரோ அதை நான் சொல்லுவேன் என்று சொல்லி என் 22வது வயதுல இந்த இயேசுக்கு நீ ஒப்பு கொடுத்த. இன்னைக்கு 42 வயது, இந்த உலகத்தை திரும்பி பார்க்கல. இன்னைக்கு சொல்றேன், இந்த இயேசு உண்மையுள்ளவர். என் குடும்பத்துல எல்லா 5 தலைமுறை சூசாரியா இருந்தாங்க. 5வது தலைமுறை எங்க அம்மா 6வது பிள்ளை என்னை பெற்றாங்க. அவங்க எல்லாம் கோயிலுக்கு பூசாரிகளா இருந்தாங்க, கோயிலுக்கு பணிவிட செய்தாங்க. ஆனா 5வது தலைமுறையில எங்க அம்மாவுக்கு பிறந்த 6வது பிள்ளை என்னைய கத்த உன்னதமான தேவடைய ஊழியக்காரனாய் கத்தரினை திறந்து கொண்டா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா ஆமென். உங்க மட்டும் தான் நிக்கிறேன், நான் ஒன்றும் தகுதி இல்லாத மனுஷன், பயங்கரமான குடிக்கார, பயங்கரமான பொல்லாதவன், பயங்கரமானவன். என்னை கர்த்தர் ரட்சித்தார், என் வாழ்க்கை மாறினது. அந்த ஒரு சந்தர்ப்பம் கர்த்தரை மாத்தினார். அன்றில் இந்த நாள் வரைக்கும் அந்த ஆண்டவர் நான் விடல, சபைக்குள்ள போனேன், அவருக்கு நீ ஒப்பு கொடுத்த, சிறு சிறு ஊழிய செய்ய ஆரம்பித்த, என்னை முழுமையை அர்ப்பணித்த. கர்த்தர் எனக்கு நல்ல மனைவியை கொடுத்தார், கர்த்தர் நல்ல எனக்கு பிள்ளைகளை கொடுத்தார். ஒரு நேரம் வரும்பொழுது ஆண்டவர் தம்முடைய ஊழியத்துக்காக என்னை அழைக்கும் பொழுது என்னை முழுமையா ஒப்பு கொடுத்தேன். ஆனா எனக்கு ஊழிய செய்ய எந்த அருகதையும் இல்லை, எனக்கு படிப்புல நல்ல அறிவு இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா இன்றைக்கு நான் சொல்ல முடியுங்க சகோதரனே சகோதரியே, இந்த தேவனாகிய கர்த்தர், இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவனை தந்து அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் ஆண்டவர் இன்றைக்கு என்னை அபிஷேகம் பண்ணி என்னை நிறுத்தி வைத்திருக்கார் என்று சொன்னார். அவரை குறித்து நான் இன்னமும் நான் பேசிக் கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை அவர் பயன்படுத்துவார் என்று சொன்னார், நிச்சயமாய் உங்கள் ஒவ்வொருத்தையும் அவரால் பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிச்சயம் பயன்படுத்த முடியும், பயன்படுத்த முடியும், பயன்படுத்த முடியும். நீங்களும் சிந்தித்து பாருங்க, உங்களை ரட்சித்த ஆண்டவர் சிந்தித்து பாருங்க, உங்க ரட்சிப்பை குறித்து சிந்தித்து பாருங்க. நீங்க யாரா இருந்தீங்க, நீங்க யாரா இருந்தீங்க? இந்த சுவிசேஷம் உன்னை தேடி வரல, உன்னை ரட்சிக்கல, உன்னை மாற்றல, உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கல. நீங்க அவருக்கு என்ன செய்றீங்க, நீங்க அவருக்கு என்ன செய்றீங்க? என் 22வது வயது ஒரே வாட்டி தான், அதுக்கு பிற்பாடு இந்த உலகத்தை நான் திரும்பி பார்க்கல. ஒரே வாட்டி தான், ஒரே வாட்டி தான் அந்த ரட்சிப்பை நீ பூர்ணப்படுத்தினது. இன்னும் இயேசுக்கு என்ன செய்யலாம், இன்னும் இயேசுக்கு என்ன செய்யலாம்? ஊழி வந்த நாட்களில் எனக்கு நான் நல்ல சபையை நடத்தி கொண்டிருந்தேன். 12, 13, 14 வருஷங்கள் சபையை நடத்தி கொண்டு நல்ல சபையை நடத்தி கொண்டிருந்தேன். ஆண்டவர் என்னை சொன்னாரு, நீ சபை விட்டு வெளியே வா, பெரிய சபை, எனக்கு வீடு தரன்றாங்க, காடி தரன்றாங்க, நல்ல சம்பளம் தரன்றாங்க. ஆனா ஆண்டு நீ இருக்க விடல, வெளியே வா, சுவிசேஷத்தை போய் சொல், என் ஜனங்களுக்கு என் சத்தியத்தை சொல். ஏசாயா கிட்ட கர்த்தர் கேட்கலையா, எனக்கா யார் போவா, எனக்கா யார் போவா? ஆண்டவர் அப்படிதான் என்கிட்ட பேசின. இந்த சுவிசேஷத்துக்கு வந்து கடந்த 2 ஆண்டு தான் என் மனைவியோடு உட்கார்ந்து பேசினேன், கர்த்தர் இதை சொல்லுறாரு, என் பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசினேன். அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்யுங்க, நாங்க உங்களை பின்பற்றுகிறோம். நான் சொன்ன முன்ன எனக்கு பெரிய ஒரு சம்பளம் இருந்தது, பெரிய ஒரு சபை இருந்தது, பெரிய ஒரு கூட்டம் இருந்தது, நமக்கு முன்ன எல்லாம் இருந்தது. இப்ப ஆண்டவர் அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வர சுவிசேஷம் சொல்ல சொல்றாரு. இனிமே நம்ம விசுவாசத்துல நிக்கணும். என்ன சொல்ல போறீங்க? ஆண்டவர் ராவிலும் பகல்ல என்ன தூங்க விடல, என் ஒப்பு கொடுத்தோம். ஆரம்பம் ஒரு கடினம் போல இருந்துச்சு, இந்த சுவிசேஷத்துக்கு ஆரம்பிக்க உடனே ஒரு கடினம் போல இருந்துச்சு. எந்திரமா பிசாசு இந்த சுவிசேஷத்தை சொல்ல விடாதபடி பலவிதமான தடைகளையும் நெருக்கங்களையும் பாதிப்புகள் கொண்டு வந்தான். எங்களை தூக்கி கடல்ல தூக்கி போட்டவரான ஒரு சூழ்நிலை காணப்பட்டுச்சு, கடல் தூக்கி போட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. நான் ஒண்டி என்று சொல்லி பார்த்தா என் மனைவி 7 பிள்ளைகளும் முழுகி போற ஆழத்துல போற மறித்து போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள போகிறது போல, ஒரு அழுத்தத்துக்குள்ள நாங்க போனது போல இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் இந்த ஆழத்துல போக 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 போகதா ஆண்டவரின் மனக்கண்களை திறந்தா, இந்த ஆழத்துல பார், இந்த ஆழத்தை கடலுக்குள்ள பார், வெளியில்லாத அதிசயங்களை இந்த ஆழத்துக்குள்ள வைத்திருக்க நீ பார் என்று சொல்லி கர்த்தர் கண்களை திறந்தா. கர்த்தருடைய கண்களை திறந்தார், அதிசயங்களை காணும்படியாக, அற்புதங்கள் காணும்படியாக. எல்லாரும் கேட்டாங்க, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா, உனக்கு புத்தி மாறி போச்சா, இப்படிப்பட்ட ஒரு சபையில ஒரு பாஸ்டர் ஊழியம் செய்வது பாக்கியம் தெரியுமா, எல்லாம் விட்டுட்டு போறியா நீ, ஒருத்தர் எனக்கா ஜெபிக்கல, எனக்கு யாரும் உற்சாகம் முட்டல. ஆழத்துல விழும் பொழுதுதான் கர்த்தரின் கண்களை திறந்தார், அதிசயம் காண செய்தார். அங்கிருந்து கர்த்தரினை தூக்கி 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 கொண்டு வந்தார். கடந்த ஒரு ஆண்டு கடந்து போகும் முன்பதாய் கர்த்தர் எங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார், ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு நான் சொல்றேங்க, இன்னைக்கு ஆண்டவர் அளவில்லாம என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், அளவில்லாம ஆசீர்வதித்திருக்கிறார். நான் பொய் சொல்லல, என் பேரை சொல்லி என்னுடைய தேசத்துல எங்களை கேட்டு பாருங்க, என்னுடைய அசம்பிளி ஆஃப் காட்ல எங்க தமிழ் சபை சூப்பர்வைசர் கேட்டு பாருங்க, அளவில்லாமல் கர்த்தரை ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு எந்த குறையும் இல்லை. ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, நான் சொந்தமாய் நான் எப்படி இருக்கலாம், என் மனைவி என் பிள்ளைகளுக்கா எங்க நாங்க நல்லா இருப்பதற்கா எதையும் நாங்க எப்படி இருக்கலாம், ஆனா என்னுடைய பாருமோ எனக்கா இல்ல, என் தேவனுக்காக. சகோதரனே சகோதரி, இன்றைக்கும் கர்த்தர் உன்னோட அதான் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ எந்த நிலையில இருந்த, உன்னை ரச்சித்த கர்த்தரை நீ மறந்து போகாத. உன்னை இந்த சுவிசேஷ ரட்சிப்பின் வழியில நடத்துனுச்சு. இந்த சுவிசேஷ லேசானதா, கீழே கடந்ததா, பரலோகத்தில் இறங்கி வந்து இந்த சிலுவில உனக்காக சம்பாதி கொடுத்த சுவிசேஷம், சம்பாதித்து கொடுத்த சுவிசேஷம். இதை குறித்து நீங்களும் நான் கவனம் இல்லாதபடி அலட்சியமா இருப்போம் என்று சொன்னா நிச்சயமா சகோதரே சகோதரி கத்துடைய ஆசத்தினம் பெற்றுக் கொள்ள முடியாது. ஆண்டவர் சீக்கிரமாய் வர இருக்கிறார். சபையே, சபை கொடுத்த தரிசனத்தை பாருங்க. சபை கொடுத்த தரிசனம் உலகம் எங்கும் போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் சொல்லட்டும், சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் சொல்லட்டும். அதான் அவருடைய தரிசனம். சபையாக இருக்கிறது அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றினான் என்று சொன்னா கர்த்தர் சீக்கிரமாய் வருவார். அவர் நிச்சயமாய் தம்முடைய பிள்ளைகளை தன் பக்கமாய் சேர்த்துக் கொள்ளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எழுந்தவண்ணமாய் கொஞ்ச நேரம் கண்களை மூடி நாம் அப்படியே ஜெபிப்போமா.